بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே சூரா இஸ்ரா சொல்லித்தரும் வாழ்வியல் அடிப்படைகள், 20 வாழ்வியல் அடிப்படைகள் என்கின்ற தலைப்பில் நாம் அறிவிப்பு செய்திருந்ததுக்கமைய, இன்ஷா அல்லாஹ் சில முக்கியமான செய்திகளை சூரா இஸ்ராவிலிருந்து நாங்கள் படிக்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரம் முஹம்மது இப்னு சாலிஹ் இப்னு உசைமின் அவர்களுடைய வரலாற்றை நான் பேசுவதாக அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இன்ஷால்லா அந்த வரலாறு வந்து கொஞ்சம் விரிவாக நான் அடுத்த வாரம் இருந்து இன்ஷால்லா அதை நான் சொல்லுவேன் என்பதை சொல்லிக்கொண்டு, இன்றைய தினம் சூரத்துல் இஸ்ராவில் வரக்கூடிய 20 வசனங்கள் பற்றிய விளக்கம் என்கின்ற தலைப்பில் சில விஷயங்களை நான் அந்த வசனத்துக்குரிய விளக்கமாக இந்த இடத்திலே முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, இந்த சூரா இஸ்ராவில் இந்த 20 வசனங்களுக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். அப்படி என்ன முக்கியத்துவம் என்றால், குர்ஆனில் ஏனைய வசனங்களை விட என்ன முக்கியத்துவம் இவைகளுக்கு இருக்கின்றன என்பதை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, சூரா இஸ்ரான்டா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். சூரா இஸ்ரான்டா என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா சில நேரங்களில் வந்து சிலர் வந்து நீங்கள் சொன்ன சூரத்து வந்து குர்ஆனில் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம், குர்ஆனில் ஒரு சூரத்துக்கு என்ன செய்யும், இரண்டு பேர்கள் என்ன செய்யும் இருக்கும். சூரத்துல் முஃமின், சூரத்துல் முஃமின் அப்படின்ற அந்த, அதாவது சூரா வந்து என்ன அடிப்படையில் அதுக்கு பேர் போட்ட சூட்டப்பட்டிருக்கேன்னா, ஹாஃபிர் என்ன அதுக்கு சொல்லுவாங்க, சரியா? இன்னொரு பேர் வரும் சிலத்தில் சூரத்து காபிர் அல்லது சூரத்து மோமினோடு வச்சுன்னு வைங்களேன், சூரத்து காபிரன்னு செஞ்சிடும் இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும், இரண்டு பேர்கள். அதே மாதிரி சூரத்துல் இஸ்ராவுக்கு இன்னொரு பேர் சூரத்து பனி இஸ்ராயில். இப்போ தான் அரவாசி பேருக்கு பனு இஸ்ராயல் தானா அப்படின்றது என்ன செய்யும் அது விளங்குங்க. சூரத்து பனி இஸ்ராயில், சூரத்துல் இஸ்ரா, பனு இஸ்ராயல் என்று சொல்றதும் அந்த அந்த சூரத்துடைய ஒரு உள்ளடக்கத்தை தான் சொல்லுது. சூரத்துல் இஸ்ரா என்று சொல்வதும் சூரத்துக்குரிய உள்ளடக்கத்தை தான் என்ன செய்கிறது, சொல்கிறது. இப்போ பனு இஸ்ராயில் அப்படி என்று சொன்னால் இஸ்ரவேலர்களுடைய, இஸ்ரவேலுடைய மக்கள், அதாவது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள், யார், இஸ்ஹாக் அல்லது யாகூப் அலைஹிஸ்ஸலாம், இவருடைய மக்களுக்கு தான் இஸ்ராயில் என்று சொல்கிறது. அதனால் பனு இஸ்ராயில், இஸ்ராயலுடைய பிள்ளைகள், யூத கிறிஸ்தவர்களை என்ன செய்து அந்த 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 பெயர் குறிக்கிறது. இரண்டாவது, இஸ்ரா அப்படி என்று சொன்னால் அது வேறு, இஸ்ராயிலை ஷோட்டாக்கி இஸ்ரான்னு போடலை, அது வேறு, சரியா? சில நேரத்தில் பனு இஸ்ராயல்ன்றது அது ஒரு சுருக்கமாக சொல்றதுக்காண்டி இஸ்ரான்னு சொல்கிறாங்களா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இஸ்ரா வேறு, இஸ்ரான்டா என்ன, சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜித் அல் ஹராமி இலல் மஸ்ஜித் அல் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. அப்போ என்ன சொன்னால், இஸ்ரா மியராஜ், இஸ்ரா மியராஜ்னு சொல்கிறோம். இஸ்ரான்னு சொன்னால் மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்ற அந்த நிகழ்வு, அழைத்து செல்லுதல், அதான் அர்த்தம். அழைத்து சென்ற நிகழ்வுக்கு என்ன பேர், இஸ்ரா. அங்கிருந்து, அதாவது பைத்துல் மக்திஸில் இருந்து ஏழு வானங்களை தாண்டி அழைத்து சென்ற அந்த நிகழ்வுக்கு பேர் மியராஜ். அரஜ என்றா ஏறினான், அரஜ என்று சொன்னால் ஏறினான், மியராஜ் என்றா ஏறுறதுக்கு பயன்படுத்துகிற டூல் என்ற அர்த்தம், விளங்கிட்டா? ஆனால் இங்கே மகராஜன்றது அந்த ஏறுற அந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய அந்த சம்பவம். அப்போ இஸ்ரா என்பது இந்த இடத்தை குறிக்குது. அப்போ அல்லாஹு தஆலா எனது சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று சொல்றது இந்த இடத்துல. ஆனால் சிலர் வந்து மியராஜ் இல்லை என்று மறுப்பதற்கு இந்த வசனத்தையே சொல்லுவார்கள். பாருங்க, அல்லாஹு தாலா அஸ்ரான்னு மட்டும்தான் சொன்னா, அல்லாஹு தாலா உருஜ என்ன செய்யல, மேலெடுத்துட்டு போனதை சொல்லல, மிதல் மஸ்ஜித் அல் ஹராமி இதல் மஸ்ஜித் அல் அக்ஸா, இதைத்தான் அல்லாஹு தாலா சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். அது சப்ஜெக்ட் அல்ல. சூரா இஸ்ரான்ற பேர் வந்ததுக்கு காரணம் அஸ்ரால் இருந்து வந்தது, அஸ்ரா இஸ்ரா, விளங்கிட்டா? அஸ்ரான்றது வினை சொல், இஸ்ரான்றது அதனுடைய வினை அடி. இந்த அடிப்படையில் அதுக்கு சூரா இஸ்ரா என்று சொல்லப்படுகிறது. அன்புள்ள சகோதரர், அடுத்த சூரத்துடைய பெயர் இருக்கிறது, இவைகள் இந்த பெயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம், அதாவது நபித்தோழர்களுடைய கண்காணிப்பு அடிப்படையில் முழுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற செய்திகளின் அடிப்படையில் போடப்பட்ட பெயர்கள். அதனால் இஸ்ராக்கு வேறொரு பெயர் என்ன செய்யலாம், நம்ம வைக்கலாம். சூரத்துல் பக்ரா எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து மாட்டை பற்றி பேசப்படக்கூடிய செய்தி கொஞ்சம் இடம்தான், ஆனால் பக்ரான்னு அது வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வேறொரு பெயரை மாற்றி என்ன செய்யலாது, வைக்கக்கூடாது. இங்கே நம்ம இன்னொரு நினைச்சோம்னா இன்னொரு பேர் என்ன செய்யலாம், நமக்கு வச்சுக்கலாம். ஆனால் குர்ஆனுடைய சூரத்துக்களுடைய பெயர்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி சொல்லாம என்ன செய்யக்கூடாது, நம்ம இன்னொரு பேர் சூட்டக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூரா இஸ்ரா நிறைய வரலாற்று விஷயங்களையும், இன்னும் சொல்ல போனால் இப்போ ப்ரெசண்டில் போகின்ற யூத கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் பற்றி அல்லாஹ் முன்னறிவிப்பு பல செய்த ஒரு சூரா, முன்னறிவிப்புகள் பல விஷயங்கள் செய்த சூரா. அந்த சூராவில் ஒரு பதினெட்டு வசனங்கள், நான் 20 அப்படி என்று சொன்னதுக்கு காரணம் வந்து ஜபருல் கசர் அரபில் சொல்லுவார்கள், என்ன நம்ம சொல்ல மட்டம் தட்டு சரியா கணக்கில் 7 10 17 20 அது வடிவத்துக்கு ஆண்டு சொல்றது. ஆனால் மொத்தம் 18 வசனங்கள், கிட்டத்தட்ட 18 வசனங்கள் அல்லாஹு தஆலா ஒரு லைஃப் எப்படி அமையணும், கொள்கை எப்படி அமையணும், வாழ்க்கையுடைய ஒழுக்கங்கள் எப்படி அமையணும், வாழ்க்கையுடைய சிஸ்டங்கள் எப்படி அமையணும், சட்டத்திட்டங்கள் அமையணும். இன்னும் சொல்ல போனால் இதை நிறைய பேர் எப்படி தலைப்பு போட்டிருக்கிறாங்கன்னா கவாயிதுல் முஜித்தமா, ஒரு சமூகத்துடைய வாழ்வியல் அடிப்படைகள், ஒரு சமூகத்துடைய வாழ்வியல் அடிப்படைகள். இப்படி இருந்தால் தான் அந்த சமுதாயம் என்ன செய்யும், ஒரு உருப்படியான ஒரு சிறந்த ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக என்ன செய்யும் இருக்கும். இது இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக என்ன செய்யாது, இருக்காது. அதை அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அப்படி ஓடுற சொல்லிக்கிட்டு வரேன். குர்ஆனுடைய அணுகுமுறைகளில் ஒன்று, எல்லா இடங்களையும் ஒரே இடத்துல என்ன செய்யாது, குர்ஆன் கொண்டு வராது. ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்குரிய சம்பவங்கள் அதை உணர்வு ஊட்டுற மாதிரி சொல்லிட்டு திருப்பி இன்னொரு சூரத்தில் இன்னொன்று கொண்டு வர்றது அப்படித்தான். ஆனால் சில இடங்கள்ல என்ன செய்யும், ஒரே சேர இஸ்லாம் சொல்லிடும், குர்ஆன் சொல்லிடும். சூரா யூசுப் எடுத்தீங்கன்னா சூரா யூசுஃப்ட வரலாறு என்னது, ஒரே சூறால் என்ன செஞ்சுக்குது சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் மனிதண்ட தர்த்தீப் அடிப்படையில் யோசிச்சா ஒரே சூறால மூசா சேத்துல வரலாறு சொல்ற சரி, ஏன் அவ்வளவுக்கு குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு என்ன செஞ்சிருக்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அல்லாஹு தஆலா ஒரே சூரால் என்ன செய்யலை, அவைகளை கொண்டு வரவில்லை. ஆனால் சூரா யூசுப் அதே இடத்துலையும் இன்னொரு இடத்துலையும் தவிர வேற எங்கேயும் அல்லாஹ் என்ன செய்யலை, ஞாபகப்படுத்தலை. அது குர்ஆனுடைய ஒரு தர்த்தீப், அல்லாஹு ரப்பல் ஆலமீனுடைய ஒரு தர்த்தீப். அது நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதில் விஷயங்களை ஒரே அடியாக புரிந்து கொள்ள முடியாத அமைப்பில் அல்லாஹு தஆலா அப்படி வைத்திருக்கிறான். அந்த மாதிரி நாதிரான இடங்கள், அரிதான இடங்கள் இது ஒன்று. இதில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் 18 வசனங்கள் அப்படி கொள்கையில் துவங்கி கொள்கையில் முடிக்கிறான், கொள்கையில் துவங்கி கொள்கையில் முடிக்கிறான். அதற்கு இடையில ஒழுக்கங்கள், சட்டங்கள், வாழ்வியல் விழுமியங்கள் என்று சொல்லி எல்லா விஷயங்கள் அல்லாஹ்வுத்தல தர்த்தீபாக சொல்கிறான். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மனநமிடமே தேர்வு செய்து அப்படி மனமிட வேண்டிய வசனங்கள் தொகுப்பில் இது ஒன்று. இதை அறிஞர்கள் தனியாக பிரித்து நூல்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க, விளக்கங்கள் என்ன செஞ்சுருக்கிறார்கள், அதுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த 18 வசனங்களை வந்து அதாவது சமூக ரீதியான அடிப்படைகளுக்காக என்ன செஞ்சுக்கிறாங்க, உபயோகித்திருக்கிறார்கள். அதை அந்த சமூக ரீதியான அடிப்படைகளை வகுப்பதற்கு என்ன செய்கிறாங்க, உபயோகித்திருக்கிறார்கள். நாங்கள் இதை வந்து பல உரைகளை நம்ம குர்ஆனுடைய எல்லா பகுதியிலும் கேட்டிருப்போம் அந்தந்த இடங்களுக்காக. ஆனால் அப்படி தொகுத்து ஒரே எங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிற முறை மிக முக்கியமாக நாங்கள் என்ன செய்யலாம், உணரக்கூடிய விளக்கப்படுத்த அமைப்பில் இந்த சூரா என்ன செய்கிறது அமைந்திருக்கிறது. அதில் அந்த சூரா இஸ்ரால 22 அந்த வசனம் துவங்குகிறது, எதுனா 22 துவங்குது, துவங்கி 38 முடியுது. 39 ஒரு வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், 39 என்ன செய்கிறது முடிகிறது, 40 ஒரு செய்தியும் இருக்குது அதை நான் சொல்லிடுறேன். 39 அந்த வசனம் என்ன செய்கிறது முடிகிறது, 22 துவங்கி 39 40 நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஞாபகத்துக்கு வச்சுங்க, 22 தொடங்கி 40 என்ன செய்கிறது முடிகிறது. இப்படி வரக்கூடிய வசனம் 22 தொடங்கி 40 முடிஞ்சால் 19, 22 தொடங்கி 40 முடிஞ்சுன்னா 19, அவர் ஞாபகத்துக்கு நான் 18 20 சொன்னேன். அப்போ இந்த டோட்டல் செய்திகளும் என்ன செய்கிறது, இந்த கொள்கையும் ஒரு சமுதாயத்துடைய அடிப்படைகளையும் என்ன செய்கிறது சொல்லக்கூடிய வசனங்கள். முதலாவதாக அன்புள்ள சகோதரர்களே, நான் இதுக்கு நீண்ட தஃப்சீர்கள் செய்யலை, ஆனால் சொல் விளக்கமும் அதனோட சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். ஆனால் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது நம்மளோட சிந்தனையிலே ஒரு தர்த்தீபாக ஒரு செய்தி என்ன செய்யும் பதிவதற்கு நல்ல ஒரு தொகுப்பு இது. இப்போ அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் சூரா இஸ்ராவில் 22 வசனம், அதாவது முதலாவதாகவே அல்லாஹ் எங்கேயும் ஒரு சமுதாயத்துக்கு உபதேசம் என்று அடிப்படையாக சொல்லுவான், எதை சொல்லுவான், தன்னையே வந்து என்னது வணங்குறது தான் அல்லாஹு தஆலா சொல்லுவான். இந்த உலகத்தை எனக்கு இணையாக ஆக்கிட்டு நீ எந்த ஒழுக்க கட்டுப்பாடுகள் அது இதுன்னு சிஸ்டத்தை உருவாக்கினாலும் அது என்ன செஞ்சிடும்,
நாசமாக போயிடும். ஏன்னா நம்பிக்கை அடிப்படையில் தான் மனித வாழ்க்கை. நம்பிக்கை வந்து அங்கே உடைஞ்சிருந்ததுக்கு ஓட்டை உடைசல்கள் இருந்தால் அந்த சமுதாயம் என்ன செய்யாது, சரி வராது. அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான், லா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆஹர். முதலாவது ஆரம்பம், லா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆஹர். இது வந்து முஸ்லீம் முஸ்லீமுக்கு மட்டும் சொல்லப்பட்ட நினைக்கக்கூடாது, டோட்டல் மனித சமுதாயத்துக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து பேசக்கூடிய விஷயம். லா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆஹர், அல்லாஹ்வோடு இன்னொரு தெய்வத்தை நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம், அல்லாஹுடன் இன்னொரு தெய்வத்தை நீங்கள் ஆக்க வேண்டாம். ஃபதக்உத் மத்மூமம் மஹ்தூலா. ஃபதக்உத், குஊத் என்றது உட்கார்றது, நீங்கள் உட்கார்ந்து விடுவீர்கள், அப்படியே இருந்து விடுவீர்கள். மத்மூமம் மஹ்தூலா, இங்கே இணை வச்சா உலகத்தில் என்ன ரிசல்ட் ஏற்படும் நல்லா சொல்கிறேன். மறுமையில் நிரந்தர நரகம் நம்ம படிச்சுக்கிறோம், மறுமையில் நிரந்தர நரகம் நம்ம படித்திருக்கிறோம். அல்லாஹ் முதலாவது இங்கே என்ன சொல்றானோ, உலகத்திலே உனக்கு என்ன கிடைக்கும், ஃபதக்உத் மத்மூமம் மஹ்தூலா. நீங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் அதில் ஏற்படும் சொன்னால், முதலாவது நீங்கள் நிந்திக்கப்படுகின்ற, விமர்சிக்கப்படுகின்ற, தூற்றப்படுகின்ற, மற்றவர்களால் கணக்கெடுக்கப்படாதவர்களாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள், அலட்சியப்படுத்தப்பட்டவர்களாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள், மஹ்தூல் கேவலப்படுத்தப்பட்டவர்களாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள். மறுமை தண்டனையை இது குறிக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் முதல் விஷயம் என்ன, உலக விஷயத்தை முதலாவது குறிக்குது. யாரெல்லாம் இணை வைக்கிறார்களோ, இதை நம்ம எப்படி நினைச்சிடக்கூடாதுண்டா, அல்லாஹு தஆலா இதை வந்து என்னது தண்டனையாக சொல்கிறான், அப்படி நீங்கள் கேவலப்பட்டு அப்படி நினைக்கக்கூடாது. இந்த சமுதாயத்தில் யார் இணை வைத்தாலும், யார் அல்லாஹோடு இன்னொரு தெய்வத்தை நம்பினாலும், ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுட்டு சிந்தனையில் கோளாறு வந்துட்டு, ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுட்டு சின்ன சிந்தனையில் கோளாறு வந்தாச்சு. சிந்தனையில் கோளாறு ஒத்த அங்கேயே ஏற்படுத்த ரெடி என்ன, இவ்வளவு தெளிவான இடத்துல ஏற்படுத்த ரெடி என்ன, அதான் சொல்லுவாங்க சமுதாயத்துடைய உயர் நீதிபதிகளாக இருக்கிறாங்க. ஆனால் சிலை வணங்குறான், அவனுக்கு ஜஸ்ட் பண்ண எல்லாமே கதை எதை வணங்குறான், சிலை வணங்குறான். அவன் என்ன செய்கிறவன், நீதிமன்றத்தில் இருந்து ஜட்ஜ் பண்ணுறவன், இது பிழை இது சரி இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறவன், அவனுக்கு எதை ஜட்ஜ் பண்ண எல்லாமே கதை. இந்த சிலையை வணங்கக்கூடாது என்றது அவனுக்கு என்னது, அந்த ஜட்மெண்ட்டுக்கு அவனுக்கு விளங்கல அதில். அப்போ அதிலிருந்தே அவனுக்கு என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், சிந்தனை கோளாறு அங்கே என்ன செஞ்சுட்டான், அவன் ஏற்படுத்தின யார் இங்கே கோளாறு ஏற்படுத்திட்டானோ அவன் எல்லா இடத்துலையும் என்ன செய்யும், அவனுக்கு சிந்தனையில் கோளாறு வரும். சிந்தனையில் கோளாறு வந்தால் ஒழுக்கத்தில் கோளாறு வரும், ஒழுக்கத்தில் கோளாறு வந்தால் அவனது வணக்க வழிபாட்டு முறைமைகளில் கோளாறு வரும், வாழ்க்கையில் கோளாறு வரும். எனவே அவன் ரெண்டு விஷயம் அவனுக்கு கிடைக்கும், மத்மூம் மஹ்தூல், தம்ன்றது நிந்திக்கிறது, ஹுத்லான் என்றது இழிவு. இது ரெண்டுமே உனக்கு என்ன செய்யும், மத்மூம மஹ்தூலா, அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி உட்கார்ந்து விட வேண்டிய ஒரு நிலை உனக்கு என்ன செய்யும், ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ முதலாவது ஒரு சிறந்த சமுதாயத்துக்கான முதல் விஷயமாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், கொள்கை. என்ன கொள்கை, அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும். அப்போ இந்த இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள சீர்திருத்தம் வர வேண்டும், இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள சீர்திருத்தம் இஸ்லாஹ் வர வேண்டும் என்கின்ற முயற்சி என்ன செய்கிறது, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இயக்கங்கள் வாரியாக, தனிப்பட்ட ரீதியாக, ஊர் ஜமாத் ரீதியாக, அரசாங்க ரீதியாக எல்லாம் பல முயற்சிகள் நடப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த இஸ்லாம் சீர்திருத்தத்தில் இறங்குற கல்வி சீர்திருத்தம், கொள்கை சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தம் என்று எல்லா சீர்திருத்தங்களையும் பேசுகின்றவர்களும் இதை அப்படி ஒரு செகண்டாக பார்க்குறாங்க. எதை, சிறுக்கு விஷயங்கள், ஒரே சிறுக்கென்று என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரே கல்வி என்று இருக்கலாம், ஒரே ஒழுக்கம் என்று இருக்கலாம், ஒரே பிஸ்னஸ் என்று இருக்கலாம், ஒரே எல்லாம் இருக்கலாம், ஒரே சிறுக்கன் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரே கல்வி கல்வி என்று இருக்கிறாங்க, யாரா பேசுகிறாங்களா கேட்டோம், கேட்கல நாம. ஒரே பார்த்தாலும் பொருளாதாரம் பிஸ்னஸ் இப்படியான வளர்ச்சியை பற்றியே பேசிக்கிட்டிருக்கிறாங்க, டெவலப்மெண்ட்டை பற்றியே பேசிக்கிறேன் அதை கேட்கல. ஒரே சிறுக்கன்றிக்கிறான் இதை பேசுகிறாங்க, ஏன்டா சிறுக்கு அவனோட சம்மந்தப்பட்டதில்லை, அது இன்னொருவனுக்கு செய்யப்படுகின்ற அநியாயம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு வீட்டில் ஒரு மகன் வாப்பா சொன்ன மாதிரி கட்டுப்படுறான், அவன் சொன்னதெல்லாம் கேட்குறான், என்ன மாதிரி நடந்துகள்றான், ஆனால் நீ என்ன வாப்பா இல்லைன்ட்டான், நீ என்ன தந்தை இல்லைன்ட்டான், ஒரே தந்தை இல்லைன்ன மெட்டரையே நீங்கள் யோசிச்சுட்டிருக்கிறீங்கன்னு மகன் சொன்னான்டா, எப்படி இருக்கீ, ஒரே நான் உங்களுக்கு எவ்வளோ நல்லா நடக்கிறேன், சொன்னதெல்லாம் கேட்குறேன், சொன்ன மாதிரியே நடந்து கொள்கிறேன், ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நான் அன்றைக்கு தந்தை இல்லைன்னு சொன்ன மெட்டரையே ஒரே யோசிச்சுக்கிட்டிருக்கிறீங்கன்னா சிந்தனையில் கோளாறா இல்லையா, இப்படி சொல்கிறவன்ட்டு சிந்தனையில் கோளாறா இல்லையா, அதான் மெயினே உனக்கு நான் செலவழிக்கிறதுக்கு ரீசனே அதுதான், உன்னை நான் கவனிக்கிறதுக்கு ரீசனே அதான், இல்லைன்னா ஊரில் தான் செலவழிச்சுப்பேன், உன்னை ஃபஸ்ட்டாக ஏன் பார்க்குறேன், புரிஞ்சு கொள்ள நம்ம மறுக்கிறோம் என்ன தெரியுமா, ஒரு சமூக சீர்திருத்தம், இந்த சமுதாயத்திலே முஸ்லிம் சமுதாயத்துடைய வெற்றி இவைகள்லாம் நம்ம பிரார்த்திச்சு இறைவனிடத்தில் அழுது மன்றாடினாலும் இறைவன் வந்து என்ன செய்வான், உதவிக்கு இந்த உலகத்தில் உள்ள காரணிகளை எதிர்பார்க்கிறான், இந்த உலகத்தில் உள்ள எங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறான். எங்களுடைய பங்களிப்புல முதல் விஷயம் இந்த சமுதாயத்தை கொள்கை ரீதியாக சீர்திருத்தல், கொள்கையிலே நம்பிக்கை சரியாகணும். நம்பிக்கை சரியாகாம நீங்க என்ன சீர்திருத்தம் செஞ்சு இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் ஒரு ஜிஹாதையே எழுதிட்டாண்டு வைங்க, மற்ற சீர்திருத்தம் சரி ஒழுக்கத்தில் அப்படி சுத்தவான்கள் அப்படி நடக்காது. ஆனால் சொல்றேன், ஒழுக்கத்தில் சுத்தவான்களாகவும், பொருளாதாரத்தில் நேர்மையாகவும், அகலாக்கில் உச்சகட்டமாகவும், கொள்கையில கோளாரோடையும் ஜிஹாதில் இறங்கி நம்பிடுவீங்களே, முதலாவது பின்னுள்ள முதலாவுள்ள காட்டிக்கொள்வான். ஏன், இவனை தான் முதலா போடுவோம், இவன் கொள்கையிலே பிழை, இவன் முர்த்தத், இவனை கொள்ளு முதலாவது. அப்ப இப்படி பின்னாளுள்ள முன்னாளுள்ள முன்னாளுள்ள காட்டியே அந்த சமுதாயம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு. இன்றைக்கு எது நடக்குது, இன்றைக்கு ஒருவரை ஒருவர் அரசாங்கத்துக்கு காட்டி கொடுக்குற அளவுல முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன, அரசியல் பொருளாதாரம் சைட்ல வைங்க, இவன் கொள்கைக்கு வெளியுள்ளவன், அதான காரணம். அப்ப ஒரே கொள்கை இல்லாமல் ஒரு எதிரியை சந்திச்சான்னு வைங்களே, முதலாவது அதை வச்சு தான் என்ன செய்ய, டிவைட் அண்ட் ரூல், பிரிச்சு ஆளு, அதானே முதலா என்னது, பிரித்து ஆளுதல். நீ பிரிஞ்சு ஏற்கனவே இருந்தா அவன் ஆள்ற மட்டும் தான் அவன் வேலை, நீ பிரிஞ்சு ஏற்கனவே இருக்கிறாய். இப்போ முதலாவது புரிஞ்சு கொள்ளணும், ஒரு சமுதாயத்துடைய சீர்திருத்தம் என்பது அந்த சமுதாயத்தை பற்றிய சரியான பார்வை என்பது கொள்கை சீர்திருத்தம் என்ன செய்கிறது அடங்கி இருக்கிறது. கொள்கை சீர்திருத்தம் இல்லாமல் ஏண்டா நான் இதை திருப்பியும் விரிவாக சொல்கிறேன் என்றால், உலக ரீதியாக எந்த சீர்திருத்தம் முதலாவது என்பது கூடுதலாக பேசப்படுவதை நம்ம பார்க்குறோம். சிலர் வந்து சொல்கிறாங்க பொருளாதார சீர்திருத்தம் தான் முதலாவது. அது எப்படி பேசுகிறாங்கன்னா, வறுமையால் ஒருத்தன் கொள்கை மாறுறான், வறுமையால் கொள்கை மாறுறான், பணத்தால கொள்கையை விட்டுட்டு போறான். எனவே முதல் சீர்திருத்தமே தான் பொருளாதார சீர்திருத்தம் தான் மிக முக்கியம், அப்படி இல்லை, பிழையான பார்வை. முதலாக குர்ஆன் சொன்னாலே தான் சீர்திருத்தத்தை யோசிக்கணும், சொந்த மூளையால் என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது, குர்ஆன் சொல்லி அதன் மூலம் மூளையால யோசிக்கணும். முதல் சீர்திருத்தம் குர்ஆன் சொல்லான் சொல்லுது, சரியான கொள்கை சரியான விளக்க ஒரு மனிதன் பதிவு ஆகிட்டேன்னு சொன்னா அவன் பொருளாதாரத்துக்கு கூடினால் போக மாட்டான், குறைஞ்சால என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். இதை புரிந்து கொள்ளணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எங்க சீர்திருத்தம் பேச, ஒரு பள்ளி வாயில் நம்மளுக்கு சீர்திருத்தம், இந்த சமுதாயத்துடைய சீர்திருத்தம் பேச நினைக்கிறோமா, அந்த ஊர்ல முதலாவது என்ன இருக்குது, இந்த சமுதாயத்துக்கு மாற்றமான கொள்கை குழப்பங்கள் இருக்கின்றனவா, சிறுக்குவைகள் இருக்கின்றன, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவைகள் இருக்கின்றனவா. இணை வைப்புக்கு என்ன வழக்கம் சொல்லட்டும், அதுக்குள்ள நான் போகல, ஏன்னா இணை வைப்புக்கே வழக்கம் சொல்லிக்கிறாங்க, சரியா, இணை வைப்பு பற்றி என்ன வழக்கம் இருக்கட்டும், எல்லா இணை வைப்பும் என்ன செய்யணும் அந்த சமுதாயத்தில் கண்டிக்கணும். அதனால அல்லாஹ் முதலாவது உபதேசத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் லா தஜ்அல் மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர், இறைவனோடு இன்னொரு தெய்வத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஆக்க வேண்டாம். ஃபத்தகுலுத மத்மூமம் மத்ஹூரா, ஃபத்தகுத மத்மூமம் மஹ்தூலா, நீங்கள் கேவலம் அடைந்தவராக விமர்சனத்துக்குரியவராக அமர்ந்து விடுவீர்கள், அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன செய்யும் நடக்கும். இந்த மாற்றம் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாற்றம் என்னது சரி வராதுன்னு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இரண்டாவது, சுபஹானல்லாஹ், நான் இப்போ உங்களுக்கு பெற்றோரோட உதாரணம் மட்டும் சொன்னேன், ஏன் அதை சொன்னேன்டா, அல்லாஹு தஆலா பாருங்க அடுத்ததை இன்னொரு உபதேசத்தை அல்லாஹ் சொல்ல வரான். இணை வைப்பை பற்றி சொல்லிட்டான் செய்யக்கூடாது, ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் ஏவிட்டான், அடுத்தது சொல்ல வரான் அல்லாஹு தஆலா பெற்றோர்களை பற்றி. பெற்றோர்களை சொல்ற நேரத்திலேயே முதல்ல என்ன சொல்றான் தெரியுமா, வகதா ரப்புக அல்லா தஅபுதுஹு அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ் தஆலா சொல்றான் வகதா ரப்புக, இறைவன் தீர்ப்பளித்திருக்கிறான், விதி இறைவன் கதா தீர்ப்பளித்திருக்கிறான், இறைவனுடைய தீர்ப்பு அதுதான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, உமது இறைவனுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா, அவனை தவிர நீங்கள் வேற யாரையும் வணங்கக்கூடாது, இபாதத்து செய்யக்கூடாது, உபூதியத் அடிபணிதல் வணங்குதல் தலை சாய்த்தல் எல்லாம் யாருக்கு, அவனுக்கு தான். ரசூலா சொன்னாங்க, நீங்க யாருக்காவது சலாம் சொன்னீங்கன்னா வலா என் ஹனி, சாய வேண்டாம் வேண்டாம், சலாம் உழைக்கும் இவ்வளோதான், இந்த சலாம் என்னது வானாண்டாங்க ரசூலா, இப்படி பண்ணிடுறது இன்னைக்கு சில பேர்ட்டைக்கு வலைக்கும் சலாம் அப்படினும், ஏன் தலையை பண்ணிச்சிங்க வலைக்கும் சலாம் இப்படின்னு சொல்லுங்களே, சலாம் ஒருத்தர் சலாம் சொன்னா அஸ்லாம் வலைக்கும், இறக்கத்துக்கு கருணை அது வேற, பண்ணிடுறது ஒத்த கீழே கீழுள்ளவருக்கு பணிஞ்சு தான் சலாம் சொல்லணும், சரியா, மேலுள்ளவருக்கு அவர் கீழே பணிஞ்சு என்ன செய்யணும் சலாம் சொல்லணும், அதில் சும்மா அங்கே ஒரு ஆள் இருப்பார் இங்கே இந்த அஸ்லாம் அஸ்லாம் வலைக்கும் இங்கே பணிகிறது, இந்த பணிவு செய்ய வேண்டாம், அவ்வளோ கண்ணியமான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம், சுயமரியாதை இஸ்லாம் அந்த இடத்துல வச்சிருக்குது. அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி என்ன செய்யக்கூடாது, பணியக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, இறைவன் தீர்ப்பளித்திருக்கிறான், இப்படி சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அதை கண்டினியூ பண்றா எப்படி தெரியுமா, வபில் வாலிதைனி இஹ்சானம், வபில் வாலிதைனி, அது அடுத்த வசனத்துல இதை ஆரம்பிச்சு அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானம், பெற்றோர்கள் வாலிதாண்டா இரண்டு, தாய் தந்தை. வபில் வாலிதைனி எஹ்சானன், அல்லாஹு தஆலா ரெண்டு தீர்ப்பளிச்சுக்கிறான். ஒன்று, அவனையே வணங்க வேண்டும், அவன் அல்லாதவர்களை வணங்கக்கூடாது. இரண்டாவது தீர்ப்பு என்ன? தொடர்வசனம், வபில் வாலிதைனி எஹ்சானா, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இறைவன் தீர்ப்பாக சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சேர்த்து சொல்றான், அத்தியுல்லாஹ வாத்தி உர் ரசூல், அல்லாஹு வழிபடுங்கள், அவருடைய தூதருக்கு வழிபடுங்கள். இந்த மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எங்கே என்ன செய்யலை சொல்லலை. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி சொல்ற நேரத்தில், அதாவது வஇத் தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அன்அம்த அலைஹி அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி, அதாவது அல்லாஹும் அருள் புரிந்து நீரும் எவருக்கு அருள் புரிந்தாயோ அவருக்கு நீ சொல்லுகின்ற நேரத்தில், ஜெயித் ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு பத்தி ரசூலுல்லாஹி ஜெயித் இப்னு ஹாரித பத்தி அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹும் அருள் புரிந்து நீயும் யாருக்கு அருள் புரிந்தாயோ, நீங்களும் யாருக்கு அருள் புரிந்தீங்களோ அவர்களுக்கு நீ சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். எப்படி சொல்றான் பாத்தீங்களா? இந்த மாதிரி அல்லாஹு தஆலா இங்க என்ன சொல்றானே, வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் தீர்ப்பளிக்கிறான். ஏனென்றால் அன்புள்ள சகோதரர்களே, நமது பெற்றோர்கள் இந்த உலகம் அனைத்துடைய உருவாக்கத்திற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காரணமாக வைத்தது பெற்றோர்களை தான். அல்லாஹ் தான் படைக்கிறான், ஆனால் நம்முடைய உருவாக்கத்துக்கு கண் முன்னால் காரணமாக வச்சது யாரே? தாய் தந்தை தான். நமது கை, நமது கண், நமது மூக்கு, நமது உருவம், நமது அழகு, நமது எதிர்காலம், நமது படிப்பு என்பதை நம்மளே உருவாக முந்தி சிந்தித்தவங்க யார்? தாய் தந்தை தான். நம்ம நம்மளே உருவாக, நம்ம உணர்ற வயதே 9-7. நம்மளை எங்களை நாம் உணர்கின்ற வயது என்ன? அந்த 7-8-9 வயசுல தான். அதுக்கு பின்னால் தான் இந்த உலகத்தில் எனக்கென்று ஒரு இருப்பு இருக்கிறது, எனக்கென்று ஒரு வாழ்வு இருக்கிறது என்கின்ற சிந்தனையை என்ன செய்கிறது வருகிறது. அதற்கு முன்னால் இவன் என்ன நிறத்தில் இருக்கணும்னு கற்பனை பண்ணது யார்? தாயும் அந்த தந்தையும் தான். அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் இன்னொரு உயிர், அதாவது நம்ம எல்லாம் யாருக்கா மருந்து குடிக்கிறோம், யாருக்காக நம்மளுக்காக குடிக்கிறோம், ஆனால் இன்னொரு உயிருக்காக தான் மருந்து குடிக்கிற ஒரு உறவு எது? தாய் தான். அந்த தாய் தான் என்னது இன்னொரு உயிர் வயிற்றில் வச்சுக்கின்னு அந்த உறவுக்காக என்ன செய்யும்? அதாவது மருந்து குடிக்க தந்தை கூட அந்த இஸ்தானம் என்னது இல்லை. வபில் வாலிதைனி அஹ்சானா, பெற்றோர்களோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்க. அப்போ இரண்டாவது, இஸ்லாமிய சமுதாயத்தில் இறைவனுடைய ஏகத்துவத்துக்கு பின்னால் வணக்க வழிபாடுகள் என்று அது கண்டினியூ ஆகிடுவாங்களே. இறைவனை உண்மையாக என்னது நம்பினானா, இறைவனைய உண்மையாக வந்து விரும்புகிறானா என்பதை வணக்க வழிபாடுகள் என்ன செஞ்சிடும், நிரூபிச்சிடும். அடே கண்டினியூட்டி அல்லாஹ்வுத்தல இங்கே சொல்லலை. ஆனால் அடுத்த கடமை நீ யாருக்கு செய்யணும் என்ற பட்டியலை அடுத்ததாக யார் வருவார்கள்? பெற்றோர்கள். வபில் வாலிதைனி அஹ்சானா, வபில் வாலிதைனி அஹ்சானா. அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் இஸ்லாம் சொல்லு, உலகத்தில் நீ யாரையும் பகைக்கிறதுக்கு ரைட் இருக்குது, உலக விஷயத்துக்காக பகைக்கிறதுக்கு, அதாவது 3 நாளைக்கு மேலே பகைக்கக்கூடாதுன்னு சொல்கிற இஸ்லாம் அல்லாஹுக்கான என்ன செய்யலாம், நீ எத்தனை நாள் என்ன செய்யலாம் பகைக்கலாம்னு சொல்லுது. எத்தனை நாளும் பகைக்கலாம்னு சொன்ன விஷயத்தில் கூட பெற்றோர்களோட 1 நிமிஷம் கூட பகைக்கக்கூடாதுன்னு சொல்லுது அல்லாஹு தஆலா சொல்றான். எப்படி இந்த உலகத்தில் நீ நடக்கிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்? அவர்களோடு வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, அவர்களோடு இந்த உலகத்தில் தோழமையாக நடந்து கொள்ளுங்கள். இணை வைக்க நிர்பந்தித்தாலும் சரி, இணை வைக்க நிர்பந்தித்தாலும் அதில் கட்டுப்படாதே, ஆனால் தோழமை என்ன செய்யக்கூட உனக்கு முசாஹபா போகக்கூடாது இஸ்லாம் சொல்லுகிறார். அப்போ வாழ்வியல் அடிப்படைகளை கொள்கையை தாண்டி சொன்ன ஒரு மார்க்கம் அது. நினச்சி பாருங்க, பெற்றோர்களுடைய உறவு நன்றி என்கின்ற விஷயத்தில் இஸ்லாம் சொன்னது மாதிரி என்ன செய்யலை சொல்லலை. நன்றி என்ற விஷயத்தில் நீ அடுத்த நன்றி செலுத்தணும் பெற்றோர்களுக்கு, அதில் உனக்கு குஃபுர் என்ன செய்யாது அதை தடுக்காது. கொள்கை விஷயத்தில் நீ என்ன செய்ய, எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்ல வேண்டி இருக்குது என்று சொன்னால், பெற்றோர்களுக்கு கட்டுப்படு, பெற்றோர்களுக்கு கட்டுப்படு என்று கூடுதலாக இஸ்லாம் சொன்னதனால் நீ இணை வைத்தல கட்டுப்படாதே என்று சொல்லி தெரிய வேண்டியிருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இணை வைத்தல கட்டுப்படக்கூடாதுன்ற இயல்பாக தெரியும் எல்லாருக்கும், தெரியுமா இல்லையா? அட இணை வைத்தல இணை வைத்தல விடுங்க, மார்க்க முரணான விஷயங்களை கட்டுப்படக்கூடாதுன்ற இயற்கையாக விளங்கும். ஆனால் கட்டுப்படுங்கன்னு இஸ்லாம் கூடுதலாக சொன்னதுனால கொள்கையில் நிர்பந்திச்சா கட்டுப்படாதேன்னு சொல்ல வேண்டிய நிலைமை என்ன செஞ்சது வந்தது. அந்த அளவுக்கு கட்டுப்படுதலை சொன்ன ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இல்லை எல்லா மதங்களும் பெற்றோரை பேண சொல்கிறது, பேண சொல்கிறது கீழே வந்து கும்பிட்டு போகிறத மட்டும் சொல்லுது, குனிஞ்சிட்டு போகிறத மட்டும் சொல்லுது. அவள் எது சொன்னாலும் கேளுன்றத சொல்லுதா? அவள் எது சொன்னாலும் கேளு என்று சொல்லுதா? இல்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? வபில் வாலிதைனி அஹ்சான், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி அதுக்கு பின்னால் இன்னொருத்த சொல்ல, அதாவது இணை வைப்புக்கு நிர்பந்தித்த வேறு இடத்துல இணை வைக்க நிர்பந்தித்தல் அதில் மட்டும் கட்டுப்படாத உடனே வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. ஆனால் உலக விஷயத்தில் என்ன செய்யுங்க, உறவோட நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர்களை யோசிக்க வேணாம், உங்களோட பிள்ளைகளை உங்களோட ஒப்பிட்டு யோசிங்க, அது போதும். நீங்கள் படுற கஷ்டம் குழந்தைகளுக்காக, அந்த உறவுகளுக்காக நீங்கள் படுற கஷ்டத்தை யோசிச்சிங்கன்னா உங்களோட பெற்றோர்கள் ஞாபகம் வரும். பெற்றோர்களுடைய ஞாபகத்தை உங்களுக்குள்ளே எடுப்பதற்கு உங்களோட குழந்தைகளை மட்டும் யோசிச்சா என்னது போதுமானது. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இரண்டாவதாக ஒரு சமுதாயத்துடைய சீர்திருத்தத்தில் எழுதியிருக்குது. பாருங்க, இணை வைப்பு வச்ச எல்லா சமுதாயத்திலையும் முதியோர்லாம் இது கொள்கையில் கரப்ஷன் வந்துட்டேன்னு உருவாக்கினவனே நம்ம நன்றி செலுத்தாதவன் கண் முன்னால் எப்படி உருவாக்கிய பெற்றோருக்கு நன்றி செலுத்துவானா? அந்த கரப்ஷனை சைத்தான் கொண்டு வருவான். நீ அங்கேயே விரிஞ்சிட்டாய், இங்கெல்லாம் உனக்கு என்ன செய்யும்? இது பெருசாக படவே படாது, இதெல்லாம் பெருசாக படாது. அதனால் முதியோர் இல்லங்கள் அப்படின்னு இப்போ இஸ்லாமிய முதியோர் இல்லங்கள் என்று ஆரம்பித்தாங்கன்னு வைங்க, ஆரம்பிக்கிற ஐடியாலாம் வந்துட்டு சைத்தான் கொடுத்து கண்டிக்கிறான், வணங்கிட்டானே இங்கே சிறுக்கிருக்குதா இல்லையா, கொடுத்து கண்டிக்கிறான். இந்த இஸ்லாமிய முதியோர் இல்லைன்னு வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த சைத்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வருவான். என்ன, நீ வந்து உன் பெற்றோர்கள் நல்லா கவனிக்கிறவன், ஆனால் நீ வேலையால் பிஸியால் உனக்கு கவனிக்கலாமே, நீ சிறந்த முறையில் கவனிக்கணும்டா, அதுக்கு நல்ல இடம் அவர்களுக்குண்டே ஒதுக்கின இடம் தான் எது, முதியோர் இல்லம். அதனால நீ டெய்லி போய் பார்த்துட்டு வா, ஆனால் 100,000 கொடு, 2,00,000 கொடு, அந்த முதியோர் இல்லத்துக்கு அத்திவாரமே நீ தான் போடணும் அப்படின்னு யார் சொல்லுவான்? சைத்தான். அப்போ டோட்டல் முதியோர் இல்லத்துக்கு இவனையே சைத்தான் காரணமாக்கி உமா அப்பா விட்டுன்னு செஞ்சிருவான், தூரமாக்கிடுவான். அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள், முதியோர் இல்ல 10 பேர் தவறு செய்யறதுனால முதியோர்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா 60 பேருக்கு வழி செஞ்சு கொடுப்பீங்க, 60 பேருக்கு வழி செய்து கொடுப்பீர்கள். முதியோரம் இல்லை, முதியோரை நீ பொறுப்பேடு உண்ட வீட்டில், முதியோரத்தை என்னது நீ பொறு, அனாதை ஒதுக்கிட்டாச்சு, அனாதை இல்லைன்னு அவனை அனுப்பிட்டாச்சாங்களே, அந்த அனாதை இல்லத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் ஒன்று ரெண்டு, ஒரு 20-30% அனாதை இல்லங்களை தவிர 30%, மற்ற 70% அத்தனை அநியாயம் என்ன செய்யுது அதில் நடக்கத்தான் செய்யும். அவன் வீட்டில் வளர்ந்துருந்தா 2 அநியாயத்தைப்பட்டு 98 நன்மைகள் என்ன செஞ்சிருப்பான், அடைந்திருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், சொல்லிட்டு இம்மா யப்லுகன் இந்த கல் கிபர், என்ன இஹ்சான்டா என்ன தெரியுமா, நலவண்ட என்ன தெரியுமா, அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான், இம்மா யப்லுகன் இந்த கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்களில் ஒருவர் அல்லது அவர்களில் இருவர் உங்களிடத்தில் முதுமையை அடைந்தால், வயதை அடைந்தால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுக்கு சி என்று கூட சொல்ல வேண்டாம், சி என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். அப்படின்னா என்ன, நல்லா புரிஞ்சுங்க, அப்படின்னா என்ன, சி என்று சொல்ல வேண்டாம்னு இஸ்லாம் சொல்லி இல்லைன்னா என்னமெல்லாம் சொல்லிப்பேன் தெரியுமா என்று சொல்றதல்ல, இப்படி நடைமுறைப்படுத்துறாங்க இந்த வசனத்தை, சுபஹானல்லாஹ். நான் அப்படி சொல் கவலையை வந்து நம்மகிட்ட சொல்றாங்க, நான் சி என்று இஸ்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லிக்குது இல்லைன்னு சொன்னால் என்னமெல்லாம் பேசிப்பேன், இப்படி இது சி என்று சொல்றதை விட டபுள் ட்ரிபிள் மடங்க என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லாஹ் அதை சொல்லலை, ஒலா தகுல்லஹுமா உஃபின்டா உன் ஆள் மனதிலிருந்து வரணும், அல்ல கடைசியில் அதை சொல்கிறான், ஆள் மனதிலிருந்து வரணும், சி என்ற உணர்வு கூட உனக்கு என்ன செய்யக்கூடாது, தாய்க்கு முன்னால வரக்கூடாது, சி என்ற மாதிரி செயல்கள் நடக்காமல் இருந்தால் வரக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல, நடந்தால் தான் வரும், நடந்தாலும் வரக்கூடாது, நடந்தாலும் வரக்கூடாது. ஒலா தகுல்லஹுமா உஃபின், சி என்று கூட என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஒலா தன்ஹர்ஹுமா, நகர் என்றது அறற்றது, கையால் இப்படி செய்கிறது விளங்கிட்டா விரட்டுறது, ஒலா தன்ஹர்ஹுமா, இதை நீங்கள் செஞ்சிட கையாலே உங்களுக்கு வரக்கூடாது, வாயால் சீன்னு கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, அரட்டக்கூடாது, கையால் விரட்டக்கூடாது. அதே போல் ஒரு ஆள் வாரம் இப்படி போன்னு சொல்கிறோமே, இது வந்து விரட்டுற தாயை பார்த்து இப்படி செஞ்சான்னு வைங்களேன், ஒலா தன்ஹர்ஹுமா, அது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. வக்குல்லஹுமா, அவர்கள் இருவருக்கல்ல, அவர்கள் இருவர்களுக்குன்னு சொல்லிட்டு வரான், வக்குல்லஹுமா அவர்களுக்கு சொல், இப்போ இது ரெண்டும் செய்யக்கூடாதா, அது ரெண்டுக்கு பதிலாக என்ன நடக்கணும் தெரியுமா உங்கள்கிட்ட, வகுல்லகும் அவர்கள் இருவருக்கும் சொல்லுங்கள், கவுலன் கரீமா, சங்கையான வார்த்தைகள் பேசுங்கள், சங்கையான வார்த்தை பேசுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் எவ்வளோ அனுப்புறீங்க எதை அனுப்புறீங்கள முக்கியமில்லை, வார்த்தை வசனம் பேசுகிற வார்த்தை, அவர்கள் நம்மளை குறையாக மதிக்கிற நேரத்தில், அதாவது முறையற்று பேசுகிற நேரத்தில், புரிந்து கொள்ளாமல் சொல்லுகிற நேரத்தில், நீங்கள் உங்களோட குழந்தைக்கு இன்றைக்கு சின்ன வயசில் படுற கஷ்டத்தை மட்டும் நினைங்க, அது போதும், என் பிள்ளை இதெல்லாம் மறந்து நாளைக்கு நான் செய்கிற தவறை நினச்சி ஏசினாண்ட எப்படி இருக்கேன்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் உட்பட்ட ஒரு நேரம், உங்களுக்கு 1000 நேரங்கள் ஒரு நேரமாவது உங்கள் மனசே உங்களை நினச்சி உருகக்கூடிய ஒரு கட்டம் வருமா இல்லையா, அதுக்கு இப்படி பாடுபடுறேன் இந்த குழந்தை எனக்கு பிற்காலத்தில் ஞாபகப்படுத்துமா. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் என்னை புள்ள உம்ரா செய்யணும் அப்படின்னு எத்தனை பெற்றோர்கள் 1 வயசில் 2 வயசில் கொண்டு போய் அந்த கௌபாவை காட்டி கவலைப்படுறாங்க, இது அந்த புள்ள வந்து 60 வருஷத்தில் 70 வருஷத்தில் நீங்கள் இருக்கிற நேரத்தில் இந்த கவலையை உணருமா? நீங்கள் இப்படி கவலைப்பட்டீங்களே, நீ இப்படி மனசால நினைச்சிங்களே, இப்படி கொண்டு போய் காட்டோம் நினைச்சிங்களே, இந்த ஆர்வங்கள்லாம் அந்த பிள்ளையோட மனதில் வருமா? வரா. அப்படி என்றால் உபதேசம் மிக முக்கியம், உபதேசம் மிக முக்கியம். எங்களுக்கு அந்த சிந்தனை வந்ததோ வரலையோ, அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், இதை நான் செஞ்சாலே அந்த உணர்வை நான் பாதுகாத்ததுக்குள்ள என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன், எனக்கு அந்த உணர்வு தெரிஞ்சுதான் செய்யணுன்றது அல்ல, எனக்கு இந்த சட்டங்களை நான் செஞ்சாலும் அந்த உணர்வை பாதுகாத்த லிஸ்ட்ல வந்துடுவேன். மேலதிக நன்றி செலுத்தாட்டியும் காயப்படுத்தாத லிஸ்ட்டுக்குள்ள நான் என்ன செய்வேன் வருவேன். வலா தன்ஹர் ஹுமா வகுல்லஹுமா கவுலன் கரீமா. சங்கையான வார்த்தைகள் பேசுங்கள், சங்கையான வார்த்தைகள் பேசுங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹதுல் துல்லண்ட. என்ன தெரியுமா? கீழே கீழ்படுகிறது, பணிஞ்சு போறது. இன்னும் சொல்ல போனா அரபுல துல்லன்றது கேவலத்துக்கு தான் சொல்றது. துல் துதில்லுமன் தஷா, நீ நாடியவர்கள் என்ன செய்யறாய், கீழே போடுறாய். ஜனாஹதுல்லண்டா துல்லுடைய பக்கம் இருக்கே ஜனாஹ், அந்த பக்கத்தை கீழவை. அப்படின்னா நீ எப்பையும் துல்லாத்தான் இருக்க. நான் உங்களுக்கு முன்னால எப்படி இறைவனுக்கு முன்னால நீ துல்லா இருக்கிறாயோ, என்ன தலீல், நீ எப்போ பார்த்தா இறைவனுக்கு முன்னால் எதிர்த்து போக மாட்டாயா? இந்த மாதிரி பெற்றோரோட என்ன செய், தலீலாகவே நீ நடந்து கொள். அல்லாஹ் தஆலா சொல்றா பாருங்க, ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா. அந்த துல்ல என்ன இருக்க, எதுல இந்த துல்லாய்க்கணும், ரஹ்மத் கருணை. கருணை என்ற இறக்கையை, கருணை என்ற பக்கத்தை நீ தாழ்த்துவீராக. வகுர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. உக்குல் சொல், ரப்பி ரஹம்ஹுமா, யாழ் அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு. கமா ரப்பயானி ஸகீரா, எப்படி என்னை சின்ன வயதில் வளர்த்தார்களோ. ஏன் பெரிய வயசில் எங்களோட கணக்கு. இன்றைக்கு நம்ம பெற்றோர்கள், நாம் வளர்ந்த பின்னால் பெற்றோர்கள் எங்களோட எப்படி பேசுகிறாங்கன்றத கணக்கில் எடுக்கக்கூடாது. அது வளர்ந்த பின்னால், அது எல்லாரும் மனிதன் அடிப்படையில் அப்படி பேசத்தான் செய்வோம். சின்ன வயசு இருக்குது, அந்த லெஸ்ட் இருக்குது, அது மாதிரி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதனால கமா ரப்பயானி சஹீரா, வக்குர் ரப்பி ரஹம்ஹுமா, எல்லாம் அவர்களுக்கு இறக்கம் காட்டு. கமா ரப்பயானி சஹீரா, அவர்கள் என்ன எப்படி சிறிய சுபஹானல்ல நினச்சி பாருங்க. அல்லாஹ் எப்படி இறக்கம் காட்டணுன்றதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, அவங்க எங்களை சின்னத்தில் வளர்த்தது. நீ எப்படி பெற்றோர்கள் எங்களை சின்னத்தில் வளர்த்தாங்களே, அந்த இறக்கத்தை நீ அவர்களுக்கு காட்டு என்ன. அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எப்படி ஒப்பிடுறாங்க நினச்சி பாருங்க. வக்குர் ரப்பி ரஹம்ஹுமா, அவர்களுக்கு இரக்கம் காட்டு. கமா ரப்பயானி சஹீரா, சிறிய வயதில் எம்மை வளர்த்தது போன்று அந்த இரக்கத்தை நீ காட்டு. அப்படின்னா அந்த இரக்கம் உள்ள உச்சகட்டமானது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய சமுதாயம் இந்த அளவுக்கு பெற்றோர்களை சொல்லுகிறது. ஆனால் சமுதாயம் எப்படி இருக்குதான்னு பாருங்க. மற்றைய சமுதாயத்தோடு ஒப்பிட்டா எங்கள் சமுதாயம் அதில் கிட்ட நெருங்கல் அதெல்லாம் உயரத்தில் இருக்குது, சந்தேகம் இல்லை. ஆனால் முழுமையாக இதை நடைமுறைப்படுத்துறாங்களா, கிடையாது சகோதரர்களே. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அதாவது 22, 23, 24 இந்த மூன்று வசனங்களையும் என்ன சொல்ல வரா, ஏகத்துவம், பெற்றோர்களுக்கு நன்றி, அவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்ற சமுதாய அடிப்படை. இந்த பெற்றோர்களை பற்றி தனியாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், விரிவாகவே பேசியிருக்கிறேன். மரணம் வரைக்கும் உங்களை விரும்பும் ஒரே உறவு என்கின்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன், விரிவாக அதெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அந்த குர்ஆன் வசனத்தில் அடுத்ததாக வரக்கூடிய செய்தியை பாருங்க. அதாவது ரப்புக்கும், அந்த பெற்றோர்கள் விஷயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் பாருங்க, ரப்புக்கும் அலம், உங்கள் இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான். பிமாஃபி நுஃபூசிக்கும், அடுத்த வசனத்தில் சொல்றான்ல, இதன் பெற்றோரோட சம்பந்தப்பட்டது. ரப்புக்கும் அலம், உங்கள் இறைவன் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். பிமாஃபி நுஃபூசிக்கும், உங்களது நஃப்ஸுகளில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதாவது இன் தகுனு சாலிஹைன ஃப இன்னஹு கானலில் அவ்வாபீன கஃபூரா, நீங்கள் சாலிஹீன்களாக இருந்தால், நல்ல மனிதர்களாக இருந்தால், அல்லாஹு தஆலா அவ்வாபீன்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். ஃப இன்னஹு கானலில் அவ்வாபீன கஃபூரா, அல்லாஹு தஆலா அவ்வாபீன்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, சயீத் இப்னு ஜுபைர் ஒரு மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் தஃப்ஸீர் ஆசிரியர், அவர் சொல்றாரு இந்த வசனத்தை அல்லாஹ் ஏன் சொல்றான் தெரியுமா, மனிதர் என்ற அடிப்படையில் மிஸ்டேக்கன்லி நம்ம மறந்து போய் சில வார்த்தைகள் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், பெற்றோர்கள் விஷயத்தில் வந்துடும். இப்போ எல்லாரும் இந்த வசனத்தை நான் சொல்லிட்டேன்னா இப்போ எல்லாரும் உருவ தவிர அதுக்குள்ளே போட்டுருவாங்க, நான் மனிதன் அடிப்படையில் இதெல்லாம் விட்டுக்கிறேன். அதல்ல, விளங்கிட்டா, எதை சொன்னாலும் அந்த லிஸ்ட்டு நம்மளுக்குள்ள அதல்ல. நம்ம சரியாக 100% நடந்து நம்மளுக்கு தெரியாமல் வருது, அது வேணும்படி சத்தம் போட்டு ஏசிட்டு அது இதுக்குள்ளே வரும்னு நினச்சிடக்கூடாது. நம்ம 100% நடந்து மனிதன் அடிப்படையில் மிஸ்டேக் ஒரு வார்த்தை நம்ம சொல்லியிருப்போம், வேற மாதிரி நினச்சிருப்போம். ரப்புக்கும் ஆலமு பிமாஃபி நுஃபூசிக்கும், உங்களது உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹ் அறிவான். நீங்கள் அப்படி கெட்டவர்கள் இல்லையண்டா அல்லாஹ் அறிவான். அவர்களுக்கு ஏசணுமெண்ட் என்ன உங்கள்கிட்ட இல்லையண்டா அதை அல்லாஹ் அறிவான். நீங்கள் அவர்களோடு நல்லா நடந்து கொள்ள எண்ணத்தில் தான் இருந்தீங்கன்னா அது அல்லாஹ் அறிவான். அல்லாஹு தஆலா அவ்வாபீன்கள், ஆபேண்டா மீன்றது. ரசூலுல்லாஹ் தாயிஃப்லேருந்து திரும்பி வரவர்கள் என்ன சொன்னாங்க, ஆயிபூன தாயிபூன இல்லை ரப்பினா ஹாமிது, திரும்பி வரக்கூடியவர்களாக, இறைவன் பக்கம் மீளக்கூடியவர்களாக. நீங்கள் இறைவன் பக்கமே திருப்பி திருப்பி மீளக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களது பாவங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், மன்னிக்கிறான். எனவே அந்த மாதிரி தவறு நடந்ததா தௌபா செஞ்சு என்ன செஞ்சிடணும், பெரும்பாவம் செய்தேன் என்ற உணர்வில் மீன்று விட வேண்டும். இப்படி இருந்தால் அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹு தஆலா சொல்கிறான் பாருங்கள், பெற்றோர்கள விஷயத்தில் இந்த மாதிரி நடந்துட்டீங்களா, உடனே மன்னிப்புக்க எனக்கு அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அடுத்ததாக சொல்றான் இரண்டாவது விஷயம் இது. மூன்றாவது அல்லாஹு தாலா சொல்றான், வஆதிதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபின ஸபீலி வலா துபத்திர் தப்தீரா. அதாவது மூன்றாவது சமூக கடமை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய, ரெண்டா பெற்றோருடைய, மூணாவது சமூக ரீதியாக அல்லாஹ் தாலா. முதலாவது கவனிக்கப்பட வேண்டியவர்கள் யார் தெரியுமா? வஆதிதல் குர்பா, உறவினர்களுக்கு அவர்களது உரிமைகளை கொடுத்து விடுங்கள். வஆதிதல் குர்பா ஹக்கஹு, உறவினர்களுக்கு அவருடைய உரிமைகளை கொடுத்து விடுங்கள்னு நம்மளுக்கு பணம் தான் ஞாபகம் வரும். அதை கொடுத்துட்டா நம்ம முடிஞ்சுது அப்படி இல்லை. சிலருக்கு உங்களோட பணம் தேவையில்லாமல் இருக்கும், சிலருக்கு உங்களோட பணம் தேவையில்லை, ஆனால் உங்களோட பெரியம்மாவாக இருப்பாள், உங்களோட சாட்சியாக இருப்பாள், உங்களோட தாயோட உறவாக இருக்கும், உங்களோட பணம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களோட நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோமா, ஒரு கோலை போடுது எப்படி சுகமாகிக்கிறீங்களா என்ற அந்த தொடர்பை என்ன செஞ்சுக்கிங்க, ஹக். அது ஹக்கு, உங்களோட கேட்டால் கொடுக்குற மட்டும்தான் ஹக்கை நினச்சிடக்கூடாது. கேட்காமல் கொடுக்கறது ஹக்கு, தேவையில்லாமல் இருந்தாலும் அவர்களோடு பேசுவது உறவு வைப்பது ஹக்கு. வஆதிதல் குர்பா ஹக்கஹு, உறவினர்களுக்கு அவர்களது உரிமையை நீங்கள் என்ன செய்றீங்க, கொடுத்து விடுங்கள். வல் மிஸ்கீன், ஏழைகள், ஏழைகளுக்கு அவர்களது உரிமையை கொடுத்து விடுங்கள், கடமையை கொடுத்துருங்க. சுபஹானல்லாஹ், இப்படி சொல்லிட்டு மட்டும் இஸ்லாம் விட்டுறாம, இப்படி சொல்லிட்டு, இப்படி சொல்றதே அடுத்த மதங்களை பொதுவாக குறையும், ஆனால் இப்படி சொல்லிட்டு மட்டும் விட்டுறாம ஏழைகளுக்கு இப்படி உணர்ந்து கொடுக்குறோம் இருப்பான். சட்டத்தால் கொடுக்க வச்சா தான் கொடுக்குறோன்னு என்ன செய்வான் இருப்பான். சட்டத்தை இஸ்லாம் என்ன செஞ்சு எப்போ பண்ணி கொடுக்கணும், சட்டத்தை என்ன செஞ்சு போட்டும் வைத்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அவ்வளோ பெரிய ஒரு சீர்திருத்தம் இஸ்லாம் என்ன செய்கிறது, ஒரு சமூக அடிப்படைக்கு சொல்கிறது. சொல்லிட்டு வபின சபீல், பாதையின் மகன் அப்படின்னா வழிப்போக்கர். ஒரு எப்பையும் மனிதலை வழிப்போக்கர், வழிப்போக்கர் இஸ்லாம் ஏன் சொல்லுவது தெரியுமா, எப்பையும் ஒத்த இன்னொரு ஊரில் ஐக்கத்தான் செய்வான், அந்த ஊரில் உள்ளவர் இந்த ஊரில் ஐக்கத்தான் செய்வான், இது இயல்பு. அப்போ அவருக்குரிய ஹக்கை கொடுங்கலன்னு அவன் அடுத்த ஊருக்காரனை அடிச்சிடக்கூடாது. பணம் கொடுக்குற மட்டுமல்ல, விளங்கிட்டா, ஒரு தவறை தெரியாமல் செஞ்சிட்டான்னு சொன்னால் நம்மட ஊரில் வந்து நீயே இப்படி செய்வியாண்டலை செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவனுக்குரிய ஹக்கில் உள்ளவன் அவன் ஏதோ ஒரு அடிப்படை அந்த ஊருடைய இதில் தெரியாமல் என்ன செஞ்சிருப்பான், சில தவறுகள் நடந்திருக்கும், அதை மன்னிக்கிறது. அவனுக்குரிய பொருளாதாரம், அவனுக்குரிய ரைட் அவனுக்கு கொடுக்கறது, அவனுக்குரிய உதவியை செய்வது, இவைகள் நம்ம என்ன செய்யணும், செய்யணும். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்ற, வஆதிதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன் வபின ஸபீல், வழிப்போக்கருக்குரிய பாருங்க, சமூக ரீதியான உரிமை, சமூக ரீதியான கடமை. அன்றைய காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, வழிப்போக்கர் தங்குவதற்கனே மடங்கள் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு ஊர்களில் அமைச்சு வைத்தார்கள், உறவுகளை அமைத்து வைத்தார்கள். நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ சொந்த வீட்டுக்கு வரையெல்லாம் ஓலை எழுப்பி ரிங் பண்ணாலும் வர முடியாத அளவில் பேசுறதுக்கு மைக் வச்சு ஒருத்தரும் பேசுகிறாங்க இல்லை, அந்த அளவுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க பக்கத்து ஊரில் யாரிக்கிறாங்க தெரியான்றான். பக்கத்து வீட்டில் நம்ம வெளிநாட்டில் வாழ்கிறோம் ஓகே, சொந்த ஊர்லேயே பக்கத்து ஊரில் யாரிக்கன்னு தெரியாதுன்றான். ஏன் அந்த அளவுக்கு ஆக்கிட்டு கேட்டால் சேஃப்டியாக, வெளியே போன உடனே யார் சேஃப்டி, வெளியே போனால் நீ எவன்ட்டு இது மறைஞ்சாயோ அவன்கிட்ட தானே வெளியே போகிறாய், அப்போ எங்கே போச்சு சேஃப்டி? அன்புள்ள சகோதரர்களே, டோட்டலாக அட்டச்சு கிடச்சி வச்சு ஹெல்த்துக்கும் பிரச்சனை, ஹெல்த்துக்கும் பிரச்சனை, மற்ற எல்லாத்துக்கும் என்னது பிரச்சனை. அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான், வபின ஸபீல், அந்த இப்னு ஸபீலுக்கு என்ன செய், ஹக்கை கொடு. வலா துபத்திர் தப்தீரா, அடுத்த உபதேசம், வீண் விரயம் செய்ய வேண்டாம். வலா துபத்திர் தப்தீரா, ஒரு சமுதாயத்துடைய அழிவுகளில் மிக முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வீண் விரயம், இஸ்ரா. ஹராமானவைகளுக்கு செலவழித்தல் முதலாவது இஸ்ராப்புக்குள்ள வரும். நிறைய பேர் கூட செலவழிக்கிறத மட்டும் நினைக்கிறாங்க, ஹராமானவைகளுக்கு நாங்கள் செலவழிக்க கூடிய ஒரு ரூபாய் இஸ்ராப்புக்குள்ள வரும். வலா துபத்திர் தப்தீரா, ஹராமானவைகள் நம்ம ஒன்றை செலவழிக்கிறோமா அது இஸ்ராப் என்ற பகுதிக்குள்ள செஞ்சிடும், வந்துடும், வீண் வரைய. வலா துபத்திர் தப்தீரான்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்னல் முபத்திரீன், இந்த மாதிரி வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள், கானு இஹ்வான ஷயாத்தீன், சைத்தானுடைய சகோதரர்கள். சைத்தானுடைய ஒருவர் ஒரு முறை வீண்வரையும் செய்கிறாரா, அவர் சைத்தானுடைய சகோதரத்துவத்துக்கான முதல் ஸ்டெப்பை வைக்கிறார். ரெண்டாம் முறை செய்கிறாரா, சைத்தானுடைய சகோதரத்துக்கான ரெண்டாவது ஸ்டெப்பை வைக்கிறார். வீண்வரையுமே செய்கிறாரா, அவர் சைத்தானுடைய சகோதரர். சகோதரராக சைத்தான் இருந்தால் சகோதரர் என்னத்தை ஏவுவார், வீண்வரையத்தை தான் ஏவுவார். அப்போ எங்கே போய் நிற்கும் அது, உன்னை அழிவில் தான் என்ன செய்யும் போய் நிற்கும். அதனால் நான் செய்கிறது இஸ்ராஃபா என்பதை நினைக்கணும். இது கூட நம்ம வெளிப்படுத்தி சொல்ல வேண்டியது, எந்த உபதேசம் சொன்னாலும் விரிவாக சொல்ல வேண்டி, இன்னொத்தனை கொடுக்குறது இஸ்ராஃபன் நினச்சிடலாம், நம்ம கூட கொடுக்கக்கூடாது இஸ்ராஃபன் குர்ஆனை சொல்லிட்டு, ஆனால் அவனுக்கு வேண்டிய செலவழிக்கிறான் விளங்கிட்டா அது இஸ்ராஃபன் என்ன செய்யலை விளங்கலை. வலா துபத்திர் தபதீரா, முதலாவது ஹராமில் செலவழிக்கிறது ஹராமான விஷயங்களுக்கு, இரண்டாவது தேவையில்லாமல் என்ன செய்யறது செலவழிப்பதை குறிக்கும். ஆனால் நிறைய சப்சீர் ஆசிரியருடைய விளக்கத்தை நம்ம பார்க்குறோம், அதுதான் உண்மையும். என்னென்னா நீங்க உண்மைக்காகவும் சத்தியத்துக்காகவும் நலவுக்கும் எவ்வளவு நீங்க இல்லாம போற அளவுக்கு செலவழிச்சாலும் அது வீண் விரயத்துக்குள்ள என்ன செய்யாது, அடங்காது. சரியா பிள்ளையா அதை பார்ப்போம், ஆனா வீண் விரயத்துக்குள்ள என்ன செய்யாது, அது அடங்காது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நாலாவது மூன்றாவது இஸ்லாம் சொன்னது சமூக ரீதியான அந்த செலவழிப்பு, நான்காவது வீண் விரயம் தடை. வீண் விரயம் இந்த சமுதாயத்தில் என்னது தடை, ஆனால் வீண் விரயத்துடைய மலாஹிர்கள் இன்றைய காலத்தில் என்ன செய்து ரசூலுல்லாஹி மர்மினானுடைய அடையாளமாக வீண் விரயத்தை என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். இன்றைக்கு வீண் விரயத்தின் அடையாளங்கள் பள்ளி வாயில்களில் தேவையில்லாத அலங்காரங்கள், தேவையில்லாத செலவழிப்புகள், ஊர் மக்கள் பசியில் இருக்கிற நேரத்தில் தேவையில்லாத அல்லாஹ் விரும்பாத குப்பாக்களும் அவை கட்டிடக்கலை என்ற பெயரில் வீட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வீடு கட்டுற அளவுக்கு வீண் விரயம், இன்னொரு வீடு கட்டுற அளவுக்கான வீண் விரயங்கள், தேவையில்லாத இது அந்த இஸ்டைல் இது ஆஸ்திரேலியன் இஸ்டைல் இது இட்டாலி இஸ்டைல் என்று சொல்லி என்னது இஸ்டைல கட்டி அதில் வாழ போகிறதும் இல்லை விளங்கிட்டா. அந்த அளவுக்கான நிலைமை என்ன செய்து போய்கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். வீடு வாழ்றதுக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஒரு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் கூடி இருக்கிறது, அவன் மண்ணில் செலவழிக்கிற விஷயத்துக்கு தவிர நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னா என்ன, நீங்கள் உலக விஷயத்தில் என்ன செஞ்சாலும் நல்லதுக்கு செஞ்சீங்கன்னா கூலி உண்டு. வீடு நீங்கள் கட்டி வாழணும், ஆனால் அது கூலி இல்லை நாங்கள் ரசூல். வீடு நீங்கள் கட்டதான் அவனை வாழ்றதுக்கு கட்டுங்க, ஆனால் உங்களுக்கு அதற்காக வேண்டி கூலி தரப்பட மாட்டாது. உலகத்தில் நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு கூலி இருக்கு, நல்ல நோக்கத்தில் ஹராம் இல்லாமல் செஞ்சோம்டா, ஆனால் அப்படி கூலி தரப்படாத ஒன்று இருக்குன்னா அது நம்ம கட்டுற வீடு, நம்ம கட்டக்கூடிய வீடு இதிலேயே மாறி விளங்கிடுவாங்க. எனவே அடுத்தவனுக்கு வீடு கட்டி கொடுக்கறது என்ன செஞ்சுக்கொள்ளணும், குறைச்சிக்கொள்ளணும். கேட்டாங்க அன்புள்ள சகோதரர்களே, இது வந்து அடுத்தவனுக்கு உதவி செய்யறதை குறிக்கல, சொந்த வீட்டுக்கு நம்ம தேவையில்லாமல் செலவழிக்கிறோமே அதை தவிர்த்துக் கொள்வதற்காக ரசூல் அங்கே சொன்னாங்க, நீ ஹலாலாக உங்களுக்கு தேவையானவர்களுக்கு கட்டினாலும் கூட என்ன செய்யாது கூலி கிடைக்காத. நாங்கள் ரசூல் அன்புள்ள சகோதரர்களே, வலா துபத்திர் தபதீரா இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் வகான ஷைத்தானு ரப்பிஹி கஃபூரா, ஷைத்தான் தனது இறைவனுக்கு இறைவனை நிராகரித்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வு தஆலா என்ன சொல்றான் தெரியுமா, கஃபூர் ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும் வல இன் கஃபர்தும் இன்ன அஸாபி ல ஷதீத், நீங்கள் நன்றி செலுத்தினால் அதிகமாக தருவேன், நீங்கள் நிராகரித்தால் அங்க அல்லாஹ் என்ன சொல்றா குஃபர், நன்றி செலுத்த மறுப்பது இருக்கிறது, நன்றி செலுத்த மறப்பது இருக்கிறது குஃபர். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க தெரியுமா, ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்தவனாக மறுத்தவனாக இருந்தான். நீங்க என்றைக்கு வீண் விரயத்துக்கு பழகுறீங்களோ அன்றைக்கு உங்களுக்கு பணப்போதாமை ஏற்படும், பொருளாதாரம் தெரியாம ஏற்படும், அப்போ உங்களுக்கு எவ்வளவு தந்தாலும் தராத உணர்வு ஏற்படும், எவ்வளவு தந்தாலும் தராத உணர்வு கேளுங்க. நல்ல வசதி அல்லாஹ் கொடுத்து எவனுக்கெல்லாம் கொடுக்காதெல்லாம் அவனுக்கு கொடுத்து எப்படி இருக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, லைஃப் இன்றைக்கு என்னது பொருத்தம் இல்லாதான் போகுது, எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிற்கிதுலே, குடும்ப செலவில் குறை தான், யாரை குறை சொல்கிற, யார் உனக்கு தந்தது அல்லாஹ், யாரை குறை சொல்கிறாய் அல்லாஹ் உறப்பில். அப்போ உனக்கு இந்த சமுதாயத்தில் பட்டவன் எவனை போய் கேளுங்க நீங்கள், ஆனால் அதுக்கு முந்தின வாரம் தான் எங்கேயோ போயிட்டு வந்திருப்பா, பெரிய ஒரு ட்ரிப்பாக பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கான், கணக்கு பார்க்குறாங்க சகோதரர்களே, கணக்கு பார்க்குறாங்க. என்ன தெரியுமா, உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களே மொத்த எண்ணிக்கையை பார்க்குறாங்க, ஒருத்தன் 10 ஹஜ்ஜு செய்கிறாராம், ஒருத்தர் 16 ஹஜ்ஜு செய்கிறார், ஊர்களிலிருந்து வாரது நம்ம நாடுகளிலிருந்து வாரத்தை சொல்கிறேன், பார்த்தா 35 கோடி செலவழிச்சிக்கிறான் அந்த ஹஜ்ஜுக்கு உம்ராக்கும், அதுவும் 8வது முறை 10வது முறை ஹஜ்ஜு செய்கிறவங்க. ஏன் இந்த வீண் விரயம், இதை ஏழைகளுக்கு கொடுக்கலாமா இல்லையான்னு கேட்குறாங்க. இதே கணக்கை மற்றதுக்கும் பாரு, நீ இட்டாலிக்கு போகிறது, அமெரிக்காவுக்கு போகிறது, யூஎஸ்ஏக்கு போகிறது, மலேசியாவுக்கு போகிறது, அதுக்கு போகிற அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி வரும். அதே நிறுத்து ஹஜ்ஜும்ராக கணக்கு பார்க்க சொல்லி எங்கே அனுப்புகிறான் அசைத்தான் சுபகானது, எதுக்கு கணக்கு பார்க்குறானே அன்புள்ள சகோதரர்களே, எதுக்கு கணக்கு பார்க்கக்கூடாது அதுக்கு பார்க்குறான், எதுக்கு கணக்கு பார்க்க வேணுமோ அதுக்கு பார்க்கறது இல்லை, சுபகானல்லா. சைத்தான் எப்படி ரூட்டெல்லாம் போடுறான் பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம இந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்கிறதே, அதாவது நன்றி கெட்ட தனத்தை உருவாக்கும், எவ்வளோ தந்தாலும் போதாது என்ற வார்த்தை இருக்கிறேன், தேவைகள் இருக்கும் அது வேற, தேவை இருந்ததெல்லாம் வாழ்கிறோம், தேவையில்லைன்னா மௌத்தாக இருக்கும் விளங்கிட்டா, தேவை இருந்து கொண்டே இருக்கும், ஆனால் எதை சொன்னாலும் அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கியானவன் நிறைய சங்கப்படுத்திக்கிறான்னு சொல்லாமல் நம்ம அஹானன் இறைவன் என்ன கேவலப்படுத்திட்டான்னு சொல்கிறானே, அது மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் நடந்து கொண்டு இருக்கிறோம். எதை கேட்டு பாருங்கள், இந்த அரசாங்கம் வந்ததுனால தான் எப்படி நடக்குது, அடுத்த அரசாங்கம் வந்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் சொல்லி கண்டிப்பான் இவனை, இவன் வந்ததுனால இவன் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி, எவனா அவனும் சரலேண்டா எல்லாம் ஃபொரின் இதில் வந்து கூடுதலான தலையீடு இங்கே இருக்குது, எதையாவது சொல்லி நான் ஒழுங்காக இல்லைன்னு சொல்லி கண்டிக்கிறான். சுபஹான், நஷ்டத்தை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றது வேற, ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வேலை செய்கிற நேரத்தில் இந்த வசனங்களை நம்ம பேசுறோமே, யாரை குறை சொல்றோம், முன்னால் உள்ளவனையா ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறோம் குறை சொல்றோம். அன்புள்ள சகோதரர்களே, சைத்தான் காஃபிரானவனாக இருக்கிறான், இறைவனை நிராகரித்தவனாக இருக்கிறான். ஏன், வீண்விரயம், வீண்விரயம் நன்றியை மறக்க செய்யும், இறைவன் எங்களுக்கு தந்ததை மறக்க செய்யும். நிறைய தேவைப்பட்டா இது மனிதன் உதாரணத்தை எடுங்க, மனிதன் உனக்கு எவ்வளவு தந்திக்கிறேன், நீங்க பாருங்க, ஏழையிட வீட்டில் இருக்கக்கூடிய திருப்தி கொஞ்சம் வசதியானோட வீட்டில் இல்லை. ஏன் அது இல்லை தெரியுமா? அங்க கொஞ்சம் கொடுத்தாலும் திருப்தி வார நிலைமையில வறுமை இருக்குது. ஒரு கிலோ அரிசிக்கு பதிலாக அன்றைக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு சாப்பாடாக சமைச்சு நல்ல இதெல்லாம் சமைச்சு அந்த வீட்டில் ஒரு திருப்தி. ஏன் அங்கே குறைய செலவுல கொஞ்சம் கூட வந்துன்னு ஒரு திருப்தி நன்றியுள்ள ஒரு சூழல் ஏற்படுகிறது. இங்க நீ கூட கொடுத்துட்டு ஒன்று புதுசாக உனக்கு எவ்வளோ வாங்கி எங்க வாங்கி தந்திக்கிறேன் அங்கே பாருங்க இங்க பாருங்கன்னு சொல்லி இவனுக்கு என்ன செய்யுது? நன்றி கட்டவனாயிக்கிறான். கூட வீண்வரையும் வந்தால் என்ன செய்யும்? நன்றி கட்டத்தனை உள்ள வரும். நன்றி கட்டத்தனை என்ன செய்யும்? இயல்பாக வரும். நல்லா சொல்றதுக்கு சொல்றான். சைத்தான் காபிராக இருக்கிறான். சைத்தான் உங்களுக்கு சகோதரனா மாறிட்டா உங்களுக்கு நன்றி கட்டத்தானே என்ன செய்யும்? இயல்பாக வரும் அல்லாஹ் சொல்றான். இதை நம்ம மிகவும் கவனிக்க வேண்டும். இந்த சமுதாயத்துடைய வீழ்ச்சியில வீண்வரையத்துடைய பங்கின செய்கிறது அளப்பெரியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்றான், யாராவது உங்கள்ட்ட கேட்டு வராங்களா? அடுத்த கட்டம், யாராவது உங்கள்ட்ட கேட்டு வராங்களா? நீங்க கொடுக்க வேண்டியிருக்குதா? கொடுக்க முடியவில்லையா? மனிதனுக்கு பெரிய பிரச்சனை. அதை எப்படி மெயின்டைன் பண்றது? அதை எப்படி சொல்றது? நல்ல மனிதன் கெட்டவனுக்கு அது ஒரு பிரச்சனையா இல்லை? நல்ல உணர்வு உள்ளவனுக்கு அது எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி சொல்றது ஒரு பிரச்சனை. அல்லாஹு தஆலா சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான்டா, வஇம்மா துரிதன் அன்ஹும் இப்திகா ரஹ்மத்தின் மிர் ரப்பிக தர்ஜுஹா ஃபகுல் லஹும் கௌலம் மைசூரா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா சொல்றான், வஇம்மா துரிதன் அன்ஹும், நீங்கள் அவர்களை விட்டு புறக்கணிக்க வேண்டி இருந்தால், யாரை விட்டு? அந்த ஏழையை விட்டு, அந்த உறவினர்களை விட்டு, அந்த வழிபோக்கரை விட்டு புறக்கணிக்க வேண்டி இருந்தால், அப்படின்னு என்ன முகத்தை திருப்ப வேண்டியிருக்கேன்? பணம் இல்லை, கொடுக்க வழி இல்லை, அப்படியென்று நீங்கள் முகத்தை திருப்ப வேண்டி இருந்தால், எதற்காக வேண்டி திருப்ப வேண்டி இருந்தால், உமது இறைவனுடைய வரக்கூடிய ஒரு ரஹ்மத்தை எதிர்பார்த்து, தந்தா கொடுப்போம், தந்தா கொடுப்போம், கிடைச்சா கொடுப்போம், அப்படியென்று நீ எதிர்பார்த்திருக்கக்கூடிய ரஹ்மத்திற்காக அவர்களை விட்டு நீ முகத்தை திருப்ப வேண்டி இருந்தால், பாருங்க அங்கே அல்லாஹ் என்ன சொல்றான், எதிர்பாரு, அப்படி எதிர்பார்த்து கொடுக்க வேண்டியிருக்குது. ஆனா நீ இல்லைன்னு சொல்ல வேண்டியும் இருக்குது. இப்படி இருந்தால் ஃபகுல்லஹும் கௌலம் மைசூரா, நல்ல இலகுவான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்படின்னா என்ன? இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு விஷயம் வர இருக்குது, வந்தா உங்களுக்கு ஒரு பங்கு என்ன செஞ்சிருவேன், நான் தந்துருவேன். அல்லது எனக்கு இப்ப எதுவுமே என்ன செய்யலை, விளங்கலை, ஆனால் அப்படி எனக்கு ஏதாவது கிடைச்சா முதல் நபரா நான் உங்களை என்ன செய்வேன், வைத்துக் கொள்வேன். கௌலம் மைசூரா, கௌலன் மைசூரா. இப்படி அல்லாஹு தஆலா செய்ய சொல்றான். இல்லாத நேரத்தில் வந்து கேட்டான்னு சந்தோஷப்பட சொல்லலை. இல்லாத நேரத்தில் வந்து கேட்டுட்டான், நல்ல காலம் இருக்கிற டைம், நேத்தா நல்லா முடிச்சு, நேத்தே எல்லாம் செலவழிச்சு செஞ்சுட்டேன், முடிச்சுட்டேன், அந்த வகையில் எனக்கு என்னது சந்தோஷம். இல்லாத டைம்ல வந்து கேட்டான், இது வந்து என்னது, இப்தி ஹா ரஹ்மத்தின் தர்ஜு, அதாவது இப்தி ஹா ரஹ்மத்தின் மிர் ரப்பிக தர்ஜுஹா ஃபிலே. அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை நீ என்ன எதிர்பார்க்கணும்? யார் உங்கள்கிட்ட கேட்டு வந்தாலும் சரி, உனக்கு கொடுக்க முடியாமல் போச்சா, நல்ல வார்த்தையை ஒன்று சொல்லுங்க, எனக்கு இப்போ இல்லை, இருந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன். முற்படுத்தப்பட வேண்டியவர்களை ஒருவராக நான் என்ன செய்வேன், காண்றேன். உண்மையாக அது இருந்தால் நம்ம என்ன செய்யணும், ரஹ்மத்தை சொல்லி என்ன செய்யணும். அதுக்கு பிறகு அவர் என்ன நினைப்பார், என்ன நினைப்பார்ன்றதுக்காக நம்ம வாழலாமா? வாழலாது. எப்படி நடக்கணும்ன்றதுக்காக நம்ம வாழலாம். அதை நம்ம என்ன செய்யணும், சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் இவ்வளவு அழகா விரிவா ஒரு சமுதாயத்துடைய பிரச்சனைகளை எப்படி நீ செய்யணும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த செலவழிக்கிற விஷயம் இப்ப நான் சொன்னேனே, இதுல நீ எப்படி நடந்து கொள்ளணும் தெரியுமா? வலா தஜல் யதக மக்லூலதன் இலா உனக்கிக் வலா தபஸுதுஹா குல்லல் பஸ்த். உங்களோட கையை நீங்க என்ன செய்யக்கூடாது, அப்படியே கட்டி கொள்ளக்கூடாது, மேலே வச்சு என்ன செய்யக்கூடாது, உங்களோட கையை நீங்கள் கட்டி கொள்ளக்கூடாது. மஹ்லூலத்தன் இலா உனக்கு, இப்படி வச்சுக்கலாம் ரெண்டு கையை, இப்படி வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன, யாருக்கு நான் செலவழிக்க மாட்டேன், இப்படி நடந்து கொள்ள வேண்டாம், இப்படி நடந்து கொள்ள வேண்டாம். வலா தஜ்அல் யதக மஹ்லூலத்தன் இலா உனக்கு, களத்தில் கையை கட்டிக்கலாம் வேணாம், ஒன்றும் இல்லைண்டு. வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த், டோட்டலாக விரிச்சு என்ன செய்வான சமுதாயத்துக்கு கொடுத்து விடவும் வேண்டாம். பாருங்க இஸ்லாம் எப்படி சொல்லு, தர்மம் செய்ய சொன்ன அதே இஸ்லாம் சொல்லுகிறது, வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த், டோட்டலாக விரித்து விடவும் வேண்டாம். எது கூடுதலான விருப்பு, எது கையடைப்பு, அது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மனிதன் உள்ளத்துக்கும் தெரியும். இப்படி என்ன செய்ய வேண்டாம், வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த், அப்படி நீங்கள் கொடுத்து விடவும் என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். ஃபத்தகுஉத மலூமம் மஹ்சூரா, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபத்தகுஉத மலூமன், கடைசியில் உங்களை நீங்களே குறை சொல்லிக்கொண்டு அமர்ந்து விடுவீர்கள். அதை நாம் அப்படி செஞ்சுக்கலாமே, இது நான் தேவையில்லாமல் இப்போ அவசரப்பட்டு கொடுத்துட்டேனே, கேட்கல என்னம், இந்த மாதிரி நீங்களே உங்களை என்ன செய்வீங்க, குறைப்பட்டு கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். மஹ்சூரா என்ன தெரியுமா, ஹசீரண்டு குர்ஆனில் வருகிறது, உங்கள் பார்வை என்னது, அதாவது ஹாசியா வஹுவ ஹசீர் என்று வருது, அதாவது பய அந்த திரும்பி பணிஞ்சு அப்படி திரும்பி வரும், எதுவும் காணாமல் தோல்வி அடைஞ்சு திரும்பி வரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஹசீர்ன்றது ஒட்டகம் ஒன்று போக இல்லாமல் தடுமாறிச்சுன்னுவீங்களே அது ஹசீர். இப்படி லைஃப் உங்களுக்கு ஆகிரும், வாழ்க்கை ஓடாதுன்றாங்களா, இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை உங்களுக்கு ஓடாது, ஹசீர் ஆகிருவீங்க, நின்றுவீங்க, லைஃப் என்ன செய்ய அது ஓடாது, கடன்கள் சூழப்படும், உங்களோட லைஃப் என்ன செஞ்சிடும், ஸ்ட்ரகிள் ஆகிரும், ஒரு பெரிய ஒரு பிரச்சனை செஞ்சு உங்களுக்கு ஆகிவிடும். அப்படி செய்து விட வேண்டாம், விரிக்கவும் வேண்டாம், சுருக்கவும் வேண்டாம், நடுநிலை என்ன செய்யுங்க, கையாளுங்க. நல்லா ஹுத்தாலா இந்த இவ்வளோ விஷயம் எதுக்கு சொல்கிறா, தர்மம் நாலாவது ரைட்டில் அல்லா, மூன்றாவது ரைட்டில் அல்லா ஹுத்தாலா சொல்லக்கூடிய உபதேசங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் தொடர்ச்சியாக அல்லா ஹுத்தாலா சொல்கிறான், சொல்லிட்டு அல்லா ஹுத்தாலா சொல்கிறான், கொடுக்கறதே பயப்படாதீங்க, நீங்கள் வந்து அளவாக நடந்து கொள்றதே பயப்படாதீங்க. ஏன்டா சிலவங்களுக்கு கொடுக்காட்டி எப்படி நடவர், நான் கொடுக்காட்டி இவன் எப்படி வாழுவான், நீ கொடுக்காட்டி அவன் வாழுவான், நீ கொடுக்காட்டியும் அவன் வாழுவான். அதனால் புரிஞ்சுக்கொள்ளணும், அல்லாஹு தஆலா சொல்றா, இன்ன ரப்பக யப்சுது ரிஸ்க லிமன் யஷா வ யக்தீர், இறைவன் நாடியவர்களுக்கு ரிஸ்கை என்ன செய்கிறான், விரித்து கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு என்ன செய்கிறான், சுருக்கி விடுகிறான். இன்னஹு கான பி இபாதிஹி கபீரம் பசீரா, இறைவன் தனது அடியார்களை பற்றி அறிந்தவனாகவும் நல்ல பார்வை உள்ளவனாகவும் இருக்கிறான். எனக்கு எப்போ கொடுக்கணும், எப்போ சுருக்கணும், ஏன் சுருக்கணும் என்ற அறிவும் பார்வம் யாருக்கு இருக்கிறது, இறைவனுக்கு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால் யாருக்கும் உங்களால் கொடுக்க முடியாமல் போனதுனால நீங்கள் அல்லாத இடத்துக்கு போய் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியும் கொஞ்சம் பேர் இருக்கிறான், கொடுக்காட்டி அவன் எப்படி இருப்பான், லைஃப் எப்படி போயிடும் அப்படின்ட்டு, சும்மா அவன் இல்லா இவர் இல்லாட்டி அவர் இல்லை, அவர் இல்லாட்டி இவர் இல்லைன்னு லைஃப்பில் அப்படி ஒரு நிலைமை ஏற்படும். ஆனால் அது மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. இறைவன் ரிசு கொடுப்பான், அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரிசுக்கை சுமந்து கொள்ள முடியாத எத்தனையோ பேருக்கு ரிசு கொடுப்பான் யார், நான் தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹு தஆலா இந்த மூன்றாவது ரைட்டெல்லாம் சொல்லிட்டு எப்படி செலவழிக்க பாருங்க, செலவழித்தல் சம்பந்தமாகவே அல்லாஹு தஆலா இதில் கிட்டத்தட்ட அதாவது ஆறு வசனங்கள், ஆறு வசனங்கள் அல்லாஹ்வுத்தால என்ன செய்யறான், சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம், எப்படி நடந்து கொள்ளணும் செலவழிப்பில். இது சமுதாயத்துடைய ஒரு பொருளியல் கோட்பாடு அல்லாஹ்வுத்தால என்ன செய்யறான் இங்கே சொல்கிறான், அந்த வழிமுறை அல்லாஹ்வுத்தால சொல்கிறான். இதோட குர்ஆன் வசனம் இது முடிஞ்சு இருந்தாலே அடுத்த மதத்தினர்கள் சந்தோஷப்படுவார்கள், இவ்வளோ விஷயங்கள் என் வேதத்தில் வந்திருக்கிறது. ஆனால் பொருளியலுக்கு இஸ்லாம் சொன்ன மாதிரி சட்டங்கள் எந்த கொள்கையும் சொல்லவில்லை என்று சொல்லணும், அவ்வளோ விரிவாக என்ன செய்திருக்கிறது, சொல்லியிருக்கிறது. இது ஒரு பேசிக்கை கன்செப்ட் மாதிரி என்ன செய்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததால் அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது தான், ஆனால் ஒரு புது சட்டமாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக், இம்லாக் என்றால் வறுமை, வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொல்ல வேண்டாம். இதைத்தான் வச்சு சொல்கிறாங்க அல்லாஹு தஆலா பெற்றோர்களை விட பிள்ளைகளோடு அந்த அம்மா மனிதர்களோடு இரக்கமானவன். அதுக்கு ஆதாரம் என்ன, பெற்றெடுத்து நீ கொல்லாத, நான் கவனிக்கிறேன் என்றாலா, நீ என்ன செய்யாத, நீ கொல்ல வேண்டாம், நான் கவனிக்கிறேன். இன்னொன்று முக்கியம் என்ன தெரியுமா, கொலைக்கு பின்னால் கொள்கை இருக்கும், கொலைக்கு பின்னால் கொள்கை இருக்கும். உன்ற கொள்கை இறைவன் தான் தாரான், இறைவன் தான் உயர்த்தினான், இந்த உலகத்தில் ரிசுக்குடைய அளவை நம்ம தீர்மானிக்கலாத என்ற கொள்கைக்கு பின்னால் தான் உன் குழந்தை உயிர் வாழும். உன் குழந்தையுடைய உயிர் வாழ்வு எதுக்கு பின்னால் இருக்குது, இறைவனை நீ எப்படி நம்புற என்பதற்கு பின்னால் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்ற பாருங்க, வலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக், வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொல்ல வேண்டாம், நஹ்னு நர்சுகுஹும் வ இய்யாகும். சுபஹானல்லாஹ், குர்ஆனுடைய அணுகுமுறையை பாருங்க, நஹ்னு நர்சுகுஹும், குழந்தைகளுக்கு அல்லாஹு தஆலா சொல்லிட்டு தான் அவங்களே சொல்றான், அவர்களுக்கு உணவளிப்பதும் உங்களுக்கு உணவளிப்பதும் நாம் தான்றால. முதல்ல எப்படி சொல்லணும், நீங்க தானே ஃபர்ஸ்ட், உங்களுக்கு உணவளிப்பதும் உங்கள் குழந்தைகளுக்கு உணவளிப்பதும் சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்றா, நஹ்னு நர்சுகுஹும், ரிஸ்க் எங்கட பொறுப்பு அவர்களுக்கு. பின்னர் தான் அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பது எங்களுடைய பொறுப்பு. நீங்க ஏன் கொள்றீங்க வறுமைக்கு பயந்து, வறுமைக்கு பயந்து ஏன் கொள்றீங்க, கணக்கு போடுறீங்க, எனக்கு சரி வராது, என் வருமானத்துக்கு சரி வராது, என் நாட்டுடைய சூழலுக்கு சரி வராது, கவலையை விடுங்க, நான் கவனிக்கிறேன் அல்லாஹ், இந்த ரிஸ்க்கை இந்த உலகத்தை நான் கவனிக்கிறேன். நஹ்னு நர்சுகுஹும் வ இய்யாகும். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், இன்ன கத்லஹும் கான ஹித்தன் கபீரா, அவர்களை கொலை செய்வதற்கிறது மிக பெரும் பாவம் என்றாலும், இந்த மாதிரி நீங்க நடந்து கொள்வதற்கிறது மிக பெரும் பாவம் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்லுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்க, டோட்டல் சமுதாயத்துக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் இது, வறுமைக்கு பயந்து கொள்ள வேண்டாம், கொல்ல வேண்டாம் என்றது உபதேசம், சும்மா சொல்லிட்டு போறது, வறுமைக்கு பயந்து கொள்ள வேண்டாம் என்பது ஒரு அளவுல தலீலோட ரீசனோட சொல்றது. அடுத்தது என்ன, நீ ஏன் கொல்லக்கூடாது தெரியுமா, நீ ஏன் ரிசுக்கு பயப்படக்கூடாது தெரியுமா, நான் தான் ரிசுக்கு அளிக்கிறேன், தான் கொள்கை. இதோட சம்பந்தப்பட்டது கொள்கையோடு சம்பந்தப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். நான் தான் ரிஸ்க் அளிக்கிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிட்டு இதை சொல்லிட்டானா அடுத்த பகுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வலா தக்ரபுஸ்ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம், விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். வலா தக்ரபுஸ்ஸினா, தஃப்ஸீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க குழந்தைகளை கொள்வதற்கும் அந்த உணர்வுக்கும் விபச்சாரத்துக்கும் இடையில் நிறைய சம்பந்தம் இருக்குது. குழந்தைகளை கொள்வதற்கும் விபச்சாரத்துக்கும் இடையே நிறைய சம்பந்தம் இருக்குது. எவன் குழந்தைய வெறுப்பானோ அவன்கிட்ட குழந்தை வானா, குழந்தை வேண்டாம் அப்படின்ற மனநிலை யாருக்கு வந்தாலோ அவன்கிட்ட உணர்வு என்றைக்கும் பொறுப்பை தவிர்த்து கொள்கிற உணர்வு இருக்கும். பொறுப்பை தவிர்த்து கொள்கிற உணர்வு உள்ளவனுக்கு திருமணம் பற்றிய பற்று என்ன செய்யும், குறைய இருக்கும். இவனிடத்தில் விபச்சாரம் பற்றிய உணர்வுகள் நிறைய என்ன செய்யும், இருக்கும். சுபஹானல்லாஹ், வறுமைக்கு பயந்து நீ கல் திருமணம் முடிச்சது குழந்தைக்காக கேளு, அல்லாட்ட குழந்தைகளை கேளு, இந்த உணர்வு தான் நம்மகிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்றான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம், இன்னஹு கான ஃபாஹிஷதன் வஸா அஸபீலா, அது மானக்கேடானதாகவும் இருக்கிறது, நீங்கள் அணுகுகின்ற வழிகளாலும் மிக மோசமான ஒரு பாதையாகவும் அதை என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். சுபஹானல்லாஹ், சமுதாயத்துடைய விழுமியங்கள் என்ன சொல்றாங்கடா, இஸ்லாமிய சமுதாயம் வந்து குழந்தைகளை பெருக்க வேண்டும், எப்படியா சமுதாயத்தில் எண்ணிக்கையை கூட காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறான். விபச்சாரத்தை ஸ்ட்ராங்காக தடுத்த ஒரு மார்க்கம், எண்ணிக்கை கூடுறதானே முக்கியம், எண்ணிக்கை கூடுறதானே முக்கியம், முறையாக இருக்கிற முக்கியம் இல்லை என்றால் விபச்சாரத்தை என்ன செய்யணும், வளர்த்திருக்க வேண்டும். எப்படி பொஸ்னிய, அதாவது பொஸ்னியாவிலே அடிமையாக்கப்பட்ட முஸ்லீம் பெண்மணிகளுக்கு பொஸ்னிய இராணுவம் செய்ததோ, அனைத்து முஸ்லீம் பெண் 40,000 முஸ்லீம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். எதற்காக? ஒவ்வொருவருடைய வயிற்றிலும் ஒரு காபிரான குழந்தை சுமக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய கவனிப்பின் காரணமாக அவர்களுடைய அந்த அத்தனை குழந்தைகள் இன்றைய முஸ்லீம் குழந்தைகளாக என்ன செய்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்மணிகள் கூட பலர் என்ன செஞ்சாங்க தெரியுமா, இந்த குழந்தைய முஸ்லீமாக வளர்ப்போம் என்ற இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, போனாங்க. கற்பழிக்கப்பட்டனர். அந்த கொடுமை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. பொஸ்னியா, இந்த சிந்தனை இஸ்லாம் சொல்லிச்சா? அன்புள்ள சகோதரர்களே, வலா தக்ரபுஸ்ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம், இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸா அஸபீலா, பாதைகளால் மோசமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் தஆலா எந்த உயிர்களை கொல்லுவதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை நீங்கள் உரிமையின்றி கொலை செய்ய வேண்டாம். மூன்று விஷயத்துல தான் கொலை அனுமதி. திருமணம் முடித்து விபச்சாரம் செய்தவன், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருந்து மார்க்கத்தை விட்டு என்ன செஞ்சவன், வெளியே போனவன், மூன்றாவதாக கொலை செய்தவன், இன்னொருவனை கொலை செய்தவன், இந்த மூன்று நேரத்தில் மட்டும்தான் என்ன செய்யலாம், அந்த கொலை, அதாவது மரண தண்டனை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அந்த ஹக், அந்த ஹக் இல்லாமல் நீங்கள் கொலையில் என்ன செய்ய வேண்டாம், ஈடுபட வேண்டாம். சொல்லிட்டு ஒமன் குத்தில மதுலூமன், யார் அநியாயமாக கொல்லப்படுகிறாரோ, ஃபக்கத் ஜஅல்னா லி வலியி சுல்தானன் ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்ல் இன்னஹு கான மன்சூரா. அல்லாஹ் தஆலா சொல்றா, அந்த கொலை செய்யப்பட்ட அந்த கொலை செய்யப்பட்ட உயிர் இருக்கிறதே, அதற்கு ஒரு வழி இருப்பாரே, பொறுப்பாளர், சகோதரன், தந்தை, அவருக்கு நாங்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறோம். அதிகாரம் அவர் கையில், சுல்தான், அவர் கையில் சுல்தான் இருக்கிறது, அதிகாரம் கொடுத்துருக்கிறது. அவர் தண்டனை என்ன செய்யலாம், வாங்கலாம். அவருக்கு அதிகாரத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்ல், அவர் என்ன செய்யக்கூடாது, தண்டனை வாங்குறேன் என்று சொல்லி முறையற்ற கொலைகாரர் அல்லாத அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை கொன்றவும் கூடாது, கொலை செய்கிற பேரில் சித்திரவதைகள் என்ன செய்யக்கூடாது, செய்யவும் கூடாது. அதே நேரத்தில் இவருக்கு குரோசாக நீங்கள் போகவும் வேண்டாம். இன்னஹு கான மன்சூரா, அவர் மார்க்கத்தில் உதவி செய்யப்பட்டவராக இருக்கிறார், அவருக்குரிய ரைட் என்ன செய்கிற இருக்கிற. நிறைய பேர் அதில் போகிறாங்க, நிறைய பேர் தேவையில்லாமல் பேத்து நுழைஞ்சிக்கிறாங்க. மரண தண்டனை என்று தீர்ப்பளிக்குது, யாரோ கொல்லப்பட்டிருக்கிறாங்க, மரண தண்டனை நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. இஸ்லாமிய சட்டம் அமல்படுத்தப்படுற, பெரும்பாலும் இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்த ஒரு நாட்டில் இருக்கிறோம், தீர்ப்பளிக்கப்பட்டு தேவையில்லாத ஆராய்ச்சி இங்கிருந்து ஆராய்ச்சி செஞ்சு மன்னிச்சுட்டா என்ன, உன்னோட தங்கச்சியா, உன்னோட தம்பியா, உன்னை நானா, நீ அதில் இன்னஹுக்கான மன்சூரா, அவன் உதவி செய்யப்பட்டவனாக இருக்கிறான். அந்த ரத்தத்தில் நம்ம நாக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உனக்கு பார்க்கக்கூட கொலகாரன் அவன் வந்து அப்படி குனிகிற நேரத்தில் பார்க்கக்கூட உனக்கு கருணை வரத்தான் செய்யும், ஆனால் கொலை நேரத்தில் இவனுக்கு கருணை வரலையே. அதை யோசிக்காமல் என்ன செய்கிற தெரியுமா, அந்த எமோஷனல் விளையிட்டா ஃபீலிங்ஸை டச் பண்ணுறது, டச் பண்ணி அநியாயம் பாவம், அப்படி ஒரு தங்கச்சியாக இருந்தா, தாத்தாவாக இருந்தா, தந்தையாக இருந்தா, நீ ஊட்டி கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு குழந்தையாக இருந்தா, தேவையில்லாமல் இருக்கிறோம். இன்ன ஹுக்கான மன்சூர், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அங்கே தலையிட வேண்டாம், அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, அவர் உதவி செய்யப்பட்டவராக இருக்கிறார், அவருக்கு அல்லாஹ் உபதேசம் செய்யறான். கொலையில நீங்க அத்துமீறக்கூடாது. யாரு கொலகாரனோ அவருக்குரிய தண்டனை தான் நீங்க கேட்கணும். குடும்பத்தில் வேறொத்தனை செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அவருக்கு சித்திரவதை செய்யக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கு கொடுக்கப்படுற தண்டனை கூட ரசூலுல்லாஹ் அங்கே வந்து எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ அப்படிதான் தண்டனை கொடுத்தாங்க. கல்லை ரெண்டு கல்லை எடுத்து தலை அடிச்சு ஒரு பெண்மணி வேலைக்கார பெண்மணியை கொண்டிருந்த ஒரு யூதன், ரசூலுல்லாஹ் அப்படி அடிச்சு கொள்ள சொன்னாங்க. அதை விட குறையத்தான செய்து தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஏன் கொலை மட்டும், மரண தண்டனை மட்டும் தான், ஆனா எப்படி எல்லாம் கொன்றிருப்பான், ஓட ஓட கதற கதற கொன்றிருப்பான், துடிக்க துடிக்க கொன்றிருப்பான், உணர்வுகளை சுமந்து எதிர்பார்த்து கெஞ்ச கெஞ்ச கொண்டிருப்பான், அப்படி கொல்லப்படலைங்க. தண்டனை எப்படி யோசிக்கிறோம் அன்புள்ள சகோதரர்கள், இதில் நம்ம தலையிடக்கூடாது. இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மறுமையினால என்ன செய்யணும், அத்தனை பேர் கொலைக்கு நம்ம சம்பந்தப்பட்டவராக என்ன செய்ய வேண்டி வரும், ஆதரித்தவராக நாங்கள் போக வேண்டி வரும், தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் இஸ்லாமிய சட்டத்தில் மரண தண்டனை ஸ்ட்ரிக்டா நடைமுறைப்படுத்தணும். இந்த வருடம் சவுதி அரேபியாவில் 60 லட்சம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அநியாயம், நீ 6000 பேர் வருஷத்துக்கு கொண்டிருக்கிற, உனக்கு இன்னும் மரண தண்டனை வரல, நீ இருக்கிறதாலே அந்த 6000 பேரை விழுந்தாது. அதை பார்த்தோமா, 5 லட்சம் பேரை விதவையாக்கிக்கிறாய். நீ விதவைன்ற அர்த்தம் என்ன, 5 லட்சம் கணவன்மாரை கொண்டிருக்கிறாய், உனக்கு அந்த கணக்கு வந்துதா, மரண தண்டனை கொடுக்குறான், சரியா கொடுக்குறானா அதை நீயே விசாரிக்கிற, உன நீதிமன்றத்தில் இவன் போய் விசாரிக்கிறானா, இல்லை. அந்த தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம போட்டுக்கண்டு, இதுக்கு பேர் சிந்தனை சுதந்திரமா, இதுக்கு பேர் சிந்தனை சுதந்திரம். நம்ம இப்படி பேசினா பிற்போக்குவாதம், ரஜாயத். அன்புள்ள சகோதரர்களே, நேரம் நின்று பேச மாட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு வந்து பேச மாட்டாங்க, தனியாக பேசிட்டு போகிற நேரம் நின்று அது வேணும் செஞ்சிடும், சிந்தனைக்கு முன்னால நிற்காது. அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் மோசமான அணுகுமுறைகள், அதுவும் முஸ்லீம் சமுதாயத்தில் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி சிந்தனைகளில் ஈடுபடக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக அதாவது வலா தக்ரபு மாலல் யத்தீம் இல்லா பில்லத்தி அஹ்சன், அனாதையுடைய சொத்தை முறையன்றி நெருங்க வேண்டாம், அனாதையுடைய சொத்தை முறையன்றி நீங்கள் நெருங்க வேண்டாம். ஹத்தா யபுலுக அசுத்தா, நீங்கள் அவர்கள் பரு வயது அடைகின்ற வரைக்கும் அதை நீங்கள் கையடிக்க போக வேணாம். அப்படி அமைஞ்சிட்டா கொடுத்துருங்க, பொறுப்பை எல்லாம் செஞ்சுருங்க, அவர்களுடைய கையில் கொடுத்துருங்க. இவன் விளக்கம் இல்லாமல் வைக்கிறான், சரியாக செலவழிப்பானா இல்லையா, அவன் நல்லா விளக்கமாயின பொருள் இவனுக்கு அந்த யோசனை என்ன செய்து வருது, ஏன் அவனை பற்றி அன்பல்ல, பொருளாதார பற்றி உள்ள அன்பு, அவனுடைய அமௌண்ட்டை பற்றி உள்ள அன்பு விளங்கிட்டா. இப்படி நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, சில அநாதை இல்லங்களை குழந்தைய கொண்டு போய் சேர்த்துட்டு இவருக்கு சொத்து இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சுபஹானல்லாஹ், அநாதை இல்லங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க, ஆனால் சிலரை வீட்டில் வளர்க்குறாங்க, இவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனை சேர்த்தாச்சு, இவனுக்கு ஏக்கர் ஏக்கர் கணக்கு நிலம் இருக்குது, விளங்கிட்டா, அவனுக்கு பொருளாதார பேங்க்கில் அப்படி இருக்குது. அநாதைகளை கவனிக்க வேண்டும், எங்கே வீட்டில் வச்சுக்கிறது, அவனுக்கு அநாதை இல்லை, இவனுக்கு அநாதைகளை கவனிக்க வேண்டும். எப்படி போகுது சிந்தனைகள், நல்ல விஷயத்தில் கூட இஹ்லாஸ் இல்லாமல் செய்தான் என்ன செய்கிறான், வழி நடத்திட்டு போகிறோம். அநாதைகள் என்ற பகுதி நம்ம மிச்சம் டச் பண்ணாத பகுதி சகோதரர்களே, அநாதைகள் சம்பந்தமாக தனியான ஒரு தலைப்பை நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அநாதைகளுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள், என்னென்ன செலவுகள், எப்படி எப்படியெல்லாம் செய்கிறாங்க, அந்த பிள்ளைகளுடைய மனவருத்தங்கள் வேதனைகள் சர்வசாதாரணமானதில்லை, ஒரு 30% விஷயங்களை தவிர, ஏன்னா நல்ல மக்கள் நிற்கிறாங்க, இந்த மாதிரியான அநியாயங்கள் நடக்கிறதை பார்க்குறோம். அல்லாஹ் சொல்கிற முறையன்றி நெருங்க வேண்டாம், நல்ல முறையில் அண்டி என்ன செய்ய நெருங்க, நீ அநாதைக்கு செலவழிக்கிறாய், நீ வந்து வறுமையான உள்ளவனாக இருக்கிறாய், நீ அவனுக்கு செலவழிச்சிட்டிருக்கிறன்னா நீ கொஞ்சம் என்ன செய்யணும், அதில் சாப்பிட்டு தான் ஆகணும்னா அதை உனக்கு என்ன செய்யலாம், நீ சாப்பிடலாம், அந்த நேரத்துக்கு வந்தோடனே அதை கொடுத்து விடுன்னு அல்லாஹ் ஹுத்தாலா சொல்லுகிறான். சொல்லிட்டு வஃபூ பில் ஆகுது, என்ன அநாதையோட சம்மந்தப்பட்டதுனால அல்லாஹ் சொல்கிறேன், வாக்கை நிறைவேற்றுங்கள், வாக்கை நிறைவேற்றுங்கள், இன்னல் ஆஹத கான மஸ்ஊலா, வாக்கு ஒப்பந்தங்கள் விசாரிக்கப்படும், அது தனி விசாரணை, நம்ம கொடுக்கிற வாக்கு ஒப்பந்தங்கள் இருக்கிறதே இவைகள் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு 5-6 வசனங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன, ஆனால் நம்முடைய நேரம் என்ன செய்யுது, 9:57 ஆகிட்டு, தொடரில் அதாவது தானே 10 மணி, இன்ஷாலா வரக்கூடிய வாரம் நாம் இதனுடைய 2வது பகுதி என்ன செய்வோம், வைத்துக்கொள்வோம். ஏன்னா அடுத்த பகுதி நம்ம கொஞ்சம் கூடுதலாக என்னது விளங்கப்படுத்தவும் இருக்க வேண்டிய ஒரு 6-7 வசனங்கள் என்ன செய்கின்றன அதில் இருக்கின்றன. இன்ஷாலா வரக்கூடிய வாரம் நம்ம மற்ற பகுதியை செய்து கொள்ள, நான் இப்போ வந்தது கூட கொஞ்சம் வேகமாக தான் என்ன செஞ்சேன், நான் உங்களுக்கு இதில் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் மிக முக்கியம் என்னன்னு சொன்னால், நம்ம இந்த வசனங்கள் இருக்குது, இந்த சொல்லப்படக்கூடிய 18 வசனங்கள், அதாவது சொல்ல போனால் ஒரு சமுதாயத்துடைய சட்ட ஒழுங்கு என்கின்ற அடிப்படையில் ரப்புல் ஆலமீனால் சொல்லப்பட்ட வசனங்கள். நினச்சி பாருங்கள், ஒரு கம்யூனிட்டியை நம்ம சீர்திருத்தத்துக்கென்றுள்ள சில முக்கியமான அடிப்படைகள் அல்லாஹ்வுத்தல என்ன செய்கிறான் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தர்த்தீப் இருக்குதே, நம்ம நினைக்கிற தர்த்தீப் அல்ல, நம்ம சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஓர்டர் இருக்கிறதே நம்மளோட சிந்தனையில் வரக்கூடிய ஓர்டர் இல்லை, அற்புதமாக இருக்காது, செஞ்சு பார்த்தா ரிசல்ட் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தனி மனிதனுக்கு நல்ல உதவும், நம்மளே சீர்திருத்திக்கொள்ள நினைக்கிறீங்களா, நீங்கள் எதையும் சீர்திருத்த நினைக்கிற மாதிரி பெற்றோர்கள் விஷயத்தில் முறைக்குவாங்க, முறையாக நடத்துக்குவாங்க, உங்களை நிறைய மாற்றங்கள் நீங்கள் என்ன செய்வீங்க, காணுவீங்க. அது அப்படியே அப்படியே வாங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் சிறந்த மாற்றங்களை என்ன செய்வீர்கள், காணுவீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, தர்ம உணர்வுக்கு வாங்க, உறவினர்களோடு நடந்து கொண்டு நல்ல முறைக்கு வாங்க, நல்ல குணமுடையவராக என்ன செய்வீர்கள், இருப்பீர்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறந்த வாழ்வியல் விளிமியங்களை எமது வாழ்க்கையிலும் நாம் வாழக்கூடிய சமூகம் ஊர் இவைகளிலும் ஏற்படுத்தி நல்லதொரு சீர்திருத்தத்தை நோக்கி இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெற்றி நகர்வதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வாய்ப்பளிப்பானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லா வா குலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.